இயேசுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு மாலை நேரத்தில் நம்முடைய திருவா வாழ்க்கை தேவனாலும் அருமை ரச்சரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவாக சில நேரத்தில் நம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அதுக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்முடைய திருவா வாழ்க்கை தேவனுக்கு நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். விமான சகோதர சகோதரிகளே, ஸோ மீண்டுமாக நம்ம இந்த நாட்டில் நம்முடைய ஸ்டடி நம்ம பார்ப்பதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஸோ மீண்டுமாக கூட இந்த ஒரு வாரத்தை இந்த ஒரு நாளை தேவன் நமக்கு கூட்டி கொடுத்துருக்கார். அதற்காக கூட அன்றிகளை சோத்திரங்களை நாம் தாழ்நோடு கூட நம்ம ஏற்படுத்திக் கொள்வோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற நம்முடைய ஸ்டடி கெத்செமனே டு கல்வாரி வரை பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பஸ்காவின் நாட்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அனுசரிக்கிறோம். ஏனென்று பார்க்கும்பொழுது கத்திரியேற்று கிறிஸ்து நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லும் போது அது நம்ம எதை பத்தி அங்க பாக்குறோம்னா, நமக்கு தெரியும் நம்முடைய கர்த்தர் கர்த்தருடைய மரணம். சோ நான் உங்களுக்காக அந்த மறித்த அந்த நாள் அந்த அந்த நேரத்தையும் உங்களுக்காக நான் பாடுபட்டதையும் அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நினைவு கூறுங்கள் அல்லது ஞாபகப்படுத்துங்க. எப்படி ஞாபகப்படுத்துங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு அடையாளம் வைத்தா, அது முதலாவது பாத்தீங்கன்னா அப்பம், அப்புறம் என்ன சாட்சை. அப்போ அந்த திராட்சிரத்தை மேலே குறிக்கிறது, அப்பம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிக்கப்பட்ட சரீரம், அவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணார்னா கொடுத்தார். அதுக்கப்புறம் திராட்சிரத்தம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவருடைய ஜீவன். அப்போ இது மிக முக்கியமான விஷயமான சொல்கிற சொல்லே, இது நாம் என்ன பண்ண போறோம்னா வருகிற ஏப்ரல் 5ஆம் தேதி அனுசரிக்க போறோம் சாயங்காலத்துக்கு மேல. ஆனா அவருடைய கண்ணை பார்க்கும் போது அது அப்பம் சாத்திரம். ஆனா அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் நமக்காக மறிச்சது, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவங்க ஒரு அடையாளமாக அவங்க குறிக்கிறதாக இருக்குது என்று பாக்குறோம். அந்த நாட்கள் நம்ம அனுசரிக்க போறோம். அதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார்னா, எப்படி சொன்னதா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருன்னா, என்னவெனி கர்த்தராக இயேசுதான் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிகளே அப்பத்தை எடுத்து சோதனம் பண்ணி பிச்சு சிதல் கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது. சொல்லி முடிச்சு என்ன சொல்றாருன்னா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஒருவேளை நீங்க நினைவு கூற விட்டால், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க நினைவு கூறாரு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா எங்க போயிருக்கீங்கன்னா 2ஆம் மந்த்துக்கு போயிருங்க. சொன்னாரா இல்ல நீங்க ஏதோ பெரிய ஆக்கினைக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக போயிருங்க சொன்னாரா சொல்ல? அப்படின்னா ஏன் எடுத்துக்கிறது, நீங்க ஒருவேளை நீங்க மரணத்தை நினைவு கூறாம அந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கிலே வரும். அந்த மாதிரி என்ன பண்ணேன், எந்த ஒரு தண்டனை கொடுக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அது கமெண்ட்ஸ் ரொம்ப அருக டச் பண்ற மாதிரி ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காரு. என்னன்னா நம்ம தமிழ் எப்படி விளக்கலாம்னா, கத்தர் ஏற்றுக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே விழுப்புரம் கிளிச்சா சகோதர சகோதரிகளை பத்தி மைண்ட் வச்சுட்டார். என்னன்னா இந்த சகோதர சகோதரி மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டார். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, என்னன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பா என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை பின்னாடி வரப்போறாங்க 2000 வருஷத்துக்கு அப்புறம். நான் நிறைய சொல்லலாம், பட் பர்டிகுலர் இங்க நான் விழுப்புரம் மென்ஷன் பண்றேன். அவங்க கண்டிப்பா தெரியும், அவங்க என்ன ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. அதனால நான் அந்த மறுக்கிற ரீசன் மட்டும் 14ஆம் தேதி வரக்கூடிய அந்த நாள்ல அவங்களுக்கு எப்படிப்பட்ட தலை போற வேலையா இருந்தாலும் இல்லைங்களா, எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு பிஸியா இருந்தாலும், உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும், அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பா என் மரணத்தை நினைவு கூறுவதற்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல இருந்து கூடிடுவான் கண்டிப்பா அந்த அந்த நாள்ல என் மரணத்தை நினைவு கூறுவான். அந்த நம்பிக்கை யார் வச்சுட்டா இருக்கும், கத்தர் எப்போ வச்சுட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வாழக்கூடிய நம்ம மேல வச்சுட்டார். அப்ப என்னன்னா அவர் நினைக்கிறாரு நாம் அவரு மேல அதிகமா அன்பு வச்சுட்டோமாமா, அதனால கண்டிப்பா அவர் அவருடைய அன்பு நம்ம வச்சதுனால அவருடைய மரணம் நமக்காக மறுச்சதை நம்ம என்ன பண்றோமாமா, அங்க நினைவு கூறவும் சொல்லிட்டு அன்னைக்கு கத்திரி என்ன பண்ணிட்டாருன்னு அங்க பிடிச்சிட்டோம். அதனால என்ன பண்ணலையாமா, கண்டிப்பா எனக்கு சீசர்களுக்கு என்ன கொடுக்க தேவையில்லை, எந்த தண்டனையும் கொடுக்க தேவை. ஏன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் அவங்க எனக்கு என்னுடைய மரணத்தை நிச்சயமா நினைவு கூறுவாங்க. எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் சரி, ஒதுக்கி விட்டு அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அங்க சொல்லுவோம். அதான் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்க தலை போற வேலை சொன்னேன். அப்படி என்ன மீனிங் சொல்லலாம், தலை போற வேலைன்னா தலையே போறாம இருந்தாரு. அந்த மாதிரி இந்த அங்குட சூழ்நிலை வந்தாலும் கூட நம்முடைய கத்தல் கத்துடைய மரணத்தை அங்க நினைவு கூற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அது ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம் கூட. ஒவ்வொரு புது சிருஷ்டிக்குமே அது ஒரு மிக முக்கியமான நாள். ஏன் என்று பார்க்கும் பொழுது அதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிற ஒரு காரியமா இருக்குது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் போது அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கூட அங்க ஏற்படுத்தும். அந்த வகையில் நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு வருஷம் என்ன பண்றோம்னா, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஆனா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது சிருஷ்டி அந்த பாத்திரத்துல பங்கு பெறாங்கன்னா, அது மிகப்பெரிய கிருபையா இல்லைங்களா? அது மிகப்பெரிய ஆற்றல். ஏன்னா நிறைய பேருக்கு சில பேர் என்ன பண்ணலாம், மார்ச் வரைக்கும் வந்துடுறாங்க, ஆனா என்ன பண்ண வாய்ப்பு எல்லாம் போயிருதுன்னா அதுக்குள்ள என்ன பண்றதில்லை. அந்த அப்பத்துல பங்கு பெறுவதற்கு அந்த நாள்ல அனுசரிக்கிறதுக்கு அங்க வர முடியுது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நிறைய காரணம் இருக்கு. சில பேர் மறிச்சு போயிடலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய லாபத்தை ஏற்படும். நன்றி செலுத்தணும். ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னா நீங்க வேணும் வாசிங்க எடுத்துக்கோங்க. நீங்க அப்படி எல்லாம் டிபெண்ட் ஆஃப் ஆகிறீங்க. நீங்க 10 16 வசனம், சரிங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்போ நம்ம என்ன பண்றோம் மாமா, அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நம்ம என்ன சொல்றோம் மாமா அப்படின்னு அர்த்தம், நான் போய் அந்த பாத்திரம் வரும் நல்லா இருக்கிறோமா, நீ ஆசீர்வாதமாயிரு அப்படின்னு சொல்றோமா, அந்த மீனிங் வர்றதுல நமக்கு என்ன, போன வருஷம் பல பல கிளாஸ் நீங்க கேட்டிருப்பீங்க என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறோம்னா, அது பிரைஸ் பண்றோம் தேவனுக்கு, நாம என்ன பண்றோம், நன்றி செலுத்துறோம். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை கொடுத்ததுனால், இது மிகப்பெரிய ஒரு பிளெஸிங், அது நமக்கு கிடைச்சதுக்காக தேவனுக்கு என்ன பண்றோம் மாமா, அங்க நன்றி செலுத்துகிறோம் அன்பான சகோதர சகோதரிலே. அப்ப இந்த பக்கா நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்குது. ஆகியனால என்ன பணியாச்சுன்னா, இந்த ஒரு பக்கா நாட்கள் வர்றதுக்கு முன்பாகவே, அந்த கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாள் வர்றதுக்கு முன்பாகவே, அவருடைய மரணத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிச்சுட்டு வருகிறோம். அதுக்காக என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு ஆர்டர் படி ஒரு ஸ்டடி நம்ம ஆரம்பிச்சாச்சு, அதை கெத்தமனை டு கல்வாரி வரை உள்ள. அப்போ ஒவ்வொரு வாரம் உங்க மத்தியில கிளாஸ் எடுக்கப்படும். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த ஒரு கிளாஸ் கண்டிப்பா நீங்க ஒரு ஃபுல் கிளாஸ் நீங்க கண்டிப்பா எல்லாம் பக்காவே நீங்க என்ன பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. அப்படின்னா எல்லா விஷயங்களும் மைண்ட்ல இருக்கு தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒட்டுமொத்த கிளாஸ் மைண்ட் இல்லைனாலும் கூட, அந்த கேட்ட கிளாஸுடைய மைய விஷயம் நீங்க புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அது நிறைவா இருக்கும். அது என்ன விஷயம், இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல என்ன கான்செப்ட், என்ன மைய விஷயம் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு போதுமான விஷயமா இருக்கும். பட் இந்த அளவுக்கு நீங்க மேற்கொண்டு தியானிக்க வேண்டிய அவசியம், பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பேசிக் விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கடந்த வாரத்துல கூட நம்ம ஒரு அறிமுக பாடம் எடுத்தாச்சு, அறிமுக பாடம் எடுத்தாச்சு. அறிமுக பாடம் ஏன் நம்ம எடுத்தோம்னா, கல்வாரி அந்த ஸ்டடிக்கு ஒரு அறிமுகம். அப்போ அந்த அறிமுக பாடத்துல நாம முழு விஷயம் ஞாபகத்துக்கு இல்லைனாலும் கூட, அட்லீஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ல நம்ம எந்த மையமா வச்சு நம்ம பார்க்கணும், எந்த ஒரு கருத்தை மையமா வச்சு நம்ம அந்த பாடத்துல நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா, சிம்பிள் ஒரே வசனம் சொல்லிடலாம். என்ன சொன்னா, லூக்கா 9:44, அதான் அந்த பாடத்துக்குரிய ஆதார வசனமே. அது என்னன்னா, உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே உங்க காதுகளில் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, போட்டு வச்சுக்கோ. அல்லது தமிழ் எப்படி வருதுன்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனமாய், இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் சொல்லி பேசிப்பா. ரியல் மீன் தெரியும், காதுல போட்டு வச்சுக்கோ. அப்படின்னா என்ன ஆக வாய்ப்பு இருக்காங்க, என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா, கவனிக்காம போறதுல வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த பக்கம் நாட்கள் நம்ம கேட்கக்கூடிய சத்தியங்கள் கேட்கிறோம், ஆனா அது ஒரு மிகப்பெரிய சோதனை இருக்குது. அந்த வார்த்தைகளை காதுல போடாம கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட அங்கு. இதை நான் எப்படி பார்த்தோம்னா, சீசர்கள் ஏற்றுக்கிறது 3 சொன்னா நான் மறிக்க போறேன் உயிர்த்தன் சொன்னாரு, அவங்க என்ன பண்ணல காதல போட்டுக்கொள்ளவே. ஆனா அதே போல ஒருத்தருக்கு இருந்தாங்க, யார் இருந்தாங்கன்னா,
மரியாதை இருந்தாங்க, அவங்க கட்ட போட்டுச்சுட்டாங்க. காதல போட்டதுனாலதான் பாத்தீங்கன்னா அது கடைசி அந்த வரும்போது அவங்க என்ன பண்றாங்க. ஆமா, அது அதை குறிச்சு எவன் பேசிருக்கா, மற்ற சுபிசேஷர் கூட பேசிருக்கா, அதை நம்ம பார்ப்போம். அப்போ இவ்விதமா என்ன பண்றோம்னா அந்த சமயத்துல பார்ப்போம். அப்ப அந்த கிளாஸ் முடிக்கும்போது எப்படி நம்ம முடிச்சோம்னா, அன்னைக்கு சீசாரிகள் ஏற்றி தோடுக்குள் இருக்கும் போது அவர் மரணத்தை பத்தி பேசும்போது சரியா கவனிக்கல, ஆனா மரியாதை கவனிச்சாங்க. அதே போல இன்றைய நாள்ல கூட இந்த ஸ்டடிகள் நீங்க பண்றோம்னா, விழுப்புரம் இங்கிலீஷ்ல பண்றோம்னா, நம்மள என்னமா ரெண்டு ரெண்டு குரூப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன, எப்படி நம்ம இருக்கலாம்னா, நம்ம நாம என்ன பண்ணிக்கலாம், தியானிச்சுக்கலாம், சீசர்கள் மாறி இருக்கிறோமா இல்ல மரியாதை மாறி காதல வாங்கி போட்டுக்கிறோம். இது நாம சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது அந்த ஒரு கான்செப்டை மையமா வச்சு ஆரம்பிச்சாச்சு. இப்ப வருகிற நாட்கள் நம்ம பார்க்க போய் எல்லா ஸ்டடியுமே நீங்க ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய அவசியமா இருக்கு சொல்வதில்லையே. சரி, இன்றைய இந்த வருஷத்துக்குரிய பஸ்காக பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டடி கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்டடி. அதாவது என்னன்னா, நீங்க நிறைய ஸ்டடிஸ் கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு ஸ்டடி பாத்தீங்கன்னா, இது ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, இது ஒரு ஸ்டடி. அப்படின்னா இது நாம சப்ஜெக்ட் மாதிரி பேச போறது இல்ல, மாறாக சில வசனங்களுடைய ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம், அங்கே இது ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம போகக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஸ்டடிகள் என்ன மீனிங்னா, ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போறது விஷயம். பட் சப்ஜெக்ட் அப்படி கிடையாது, அது நம்ம எல்லா விஷயங்களும் அப்படி ஜூஸ் மாதிரி உங்களுக்கு மத்தியில கொடுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில வசனங்கள் இருக்கு, அந்த வசனங்களுக்குள்ள போய் அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, இதை குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். இது ஒரு வெஸ்பர்க் ஸ்டடி மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஆமா, வரி நாட்டை என்ன பண்ண போறோம்னா, அதை குறிச்சு தியானிக்க போறோம் என்ன சகோதர சகோதரிகள். அப்ப கடந்த வாரமே உங்க மத்தியில ஒன்று சொல்லியிருந்தேன், ஒரு கைடு உங்க கையில கொடுக்கப்படும் சொல்லிட்டு. ஸோ கைடு பாத்தீங்கன்னா அது தமிழ்ல ரெடி ஆயிடுச்சு, ஆனா ஜெரா இதுக்குள்ள ஜெராக்ஸ் பண்ண வாங்கிக்கல, சொல்லக்கூடாது பிரச்சனை இப்ப இன்னைக்கு தேவையில்லை. உங்களுக்கு அடுத்த வாரத்துல இந்த கைடு தேவைப்படுது. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நான் குறிச்சு போயிடுறேன், நீங்க ஜெராக்ஸ் எல்லாம் கண்டிப்பா கையில ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரத்துக்குரிய கிளாஸ்ல என்னென்ன வசனங்கள் தியானிக்க போறோம் சொல்லிட்டு நான் முன்கூட்டி இந்த வாரத்துல நான் சொல்லிடுறேன். அது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த வசனங்களை மாத்திரம் நீங்க வீக்ல படிச்சு பாருங்க. நீங்க தியானிங்க, தனிப்பட்டவர்களை தியானிங்க, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து என்ன பண்ணுங்க உட்கார, சரிங்களா? அப்போ இந்த வாரத்துக்குரிய வசன, அடுத்த வாரத்துக்குரிய கிளாஸுக்குரிய வசனம் போய் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். இது எப்படிதான் ஒரு ஹோம்வொர்க் மாதிரி, சரிங்களா? வீட்டில் போய் நீங்க என்ன பண்ணுங்க, அதை குறிச்சு அந்த தியானிங்க மன சகோதர சகோதரிகளே. அப்போ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அருமையா என்ன பண்ணிருக்காங்க, நான்கு சுவிசேஷங்களில் இருந்து கெட்செமனே டு கல்வாரி நடந்த சம்பவங்களை அங்கே கொஞ்சம் வசனங்களை கரெக்டான முறையில் ஆர்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அங்க வச்சிருக்கோம். வரி நாட்டை இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில வசனங்களுடைய ஞான அர்த்தங்களை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். அதன் மூலமா கத்துடைய பாடுகள் அவர் என்ன மாதிரி மரணம் அழைச்சா, அதை குறிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை என்ன பண்ண போறோம்னா தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே 53 அதிகாரத்துல சில விஷயங்கள் கேட்டிருந்தாலும் நாம அது நம்ம எப்படி பார்த்தோம்னா, ஒரு அடையாளம், ஒரு பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் வச்சு பார்த்தோம். ஆனா இன்றைய வருஷம் என்ன பண்ண போறோம்னா, தீர்க்க தரிசனம் பார்க்க போறதுல அப்படி நேர இயேசுடைய லைஃப்ல நடந்த சம்பவங்களை அப்படியே என்ன பண்ண போறோம்னா, கண் முன்னாடி வச்சு பார்க்க போறோம். ஆனா இதை குறித்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நம்ம சில வசனங்கள் படிக்க போறோம் அடுத்த வாரத்துல இருந்து. ஆனா கத்துடைய பாடுகள் ரொம்ப டீப்பா போலாம். இது வரைக்கும் போலாம்னா, தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரோ அது வரைக்கும் போலாம். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, கத்தப்பட்ட பாடுகள் வசனங்கள் இருக்கு, ஆனா என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் கூட முழுமையா என்ன பண்ண முடியாது, ரொம்ப டீப்பா போய் தெரிஞ்சுக்கணும். பட் என்ன பண்ணலாம்னா, தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரோ அந்த ஞானத்துக்குள்ள என்ன பண்ணலாம்னா, அது வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். ஆனா அதுவே பிரம்மாண்டமா இருக்கும், அதுவே நமக்கு ரொம்ப ஆச்சு. இப்படியா நம்ம கத்தர் பாடுபட்டார், இப்படி நம்ம கண்டிப்பா அங்க புரிந்து கொள்ள முடியும் என்பது சகோதர சகோதரிகளே. அதெல்லாம் ஆகினாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன கையில கொடுக்கப்படும், அதுக்கான வசனங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க அடுத்த வாரம் வாசிச்சு வந்துருங்க என்பது சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, இந்த கெட்செமனே முதல் கல்வாரி வரை, இல்லைங்களா, இது ஒரு ஸ்டடி. இது நம்ம எப்படி எப்படி பாகமா பிரிக்கலாம்னா, நான் கடந்த முறை 53 எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணிருந்தோம், பிரிச்சு வச்சிருந்தீங்க ஒரு வசனங்களை அப்படி பாகங்களா பிரிச்சு வச்சிருந்தோம். அதே போலதான் இந்த படிக்கூட எப்படி பிரிச்சு வைக்கலாம்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்து கெட்செமனே வரைக்கும் ஒரு சம்பவம், சரிங்களா? அந்த கிளாஸ் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இயேசு பிடிக்கப்படாத பாத்தீங்கன்னா, பிடிக்கப்பட்டு என்ன பண்ண போறாருன்னா, அவர் சோதனைக்கு அங்கிருந்து சோதனைகள் நடக்க ஆரம்பிச்சு. அப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த ஏற்றின் சோதனைகள், அந்த பிடிக்கப்பட்டதிலிருந்து ஏற்றின் சோதனைகளை ஒரு ரெண்டு பாகமா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒண்ணு மத ரீதியான சோதனை, இன்னொன்னு அரசியல் ரீதியான சோதனை, ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. மத ரீதியான சோதனையில மூணு பாகம் இருக்குது, அதே போல அரசியல் ரீதியான சோதனையில கூட மூணு பாகம் இருக்கு. இதெல்லாம் நீங்க டைலாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரி மனசுல வச்சுக்கோ. அப்போ ஏசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் மத ரீதியான சோதனை ஸ்டார்ட் பண்ணது, அதுல மூன்று பாகங்கள். அது என்ன பாகம் பாத்தீங்கன்னா, மத ரீதியான சோதனை முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஏசு பிடிக்கப்பட்ட பின்பு எங்க கூட்டிட்டு போக போறாரு, யாருக்கு முன்னாடி கூட்டிட்டு யாருக்கு போறாங்க, ஏசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க ரூல்ஸ் படி பார்த்தோம்னா அப்படி பண்ணக்கூடாது. ஆனா யாருக்குமே தெரியாம என்ன பண்றாங்க, நைட் உட்கார வச்சு ஏசு கிறிஸ்துவ குற்றம் கண்டுபிடிப்பதற்கு வகை தான். அது ஒரு ரெண்டாவது சம்பவம். அடுத்து மூன்றாவது சம்பவம் என்ன பண்றாங்கன்னா, அது வந்து நியாயமான விஷயம், நியாயமான நேரத்துல பண்ணாங்க. அது கூட எப்படின்னா, கர்த்தரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஆலோசனை சங்கத்துல நடந்த ஒரு சம்பவம். இது மத ரீதியான சோதனை மொத்தம் மூணு பாகமா பிரிக்கிறோம். அதே போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான சோதனை ஸ்டார்ட் ஆகுது. அதே ஆகுதுன்னா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஏசு கிறிஸ்துவ எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, அடுத்த வாரத்திலிருந்து ஏசுக்கிட்ட கெத்செமனேல வாங்கின அனுபவங்களை பத்தி ரொம்ப தியானிக்க போறோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த முதல் வசனம் மாத்திரம் தியானிக்க போறோம். அது என்ன வசனம் நீங்க வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 18:1. சகோதர சகோதரியே, இங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் அங்க யோவான் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, ஏசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாராமா, கெபேரோன் ஆற்றங்கரையா போய் அங்க ஒரு ஒலிவமலை என்ற மலை இருந்துச்சாமா, அங்க ஒரு தோட்டம் இருந்துச்சாமா, அது என்னமாமா கெத்செமனே தோட்டம், அங்க போய் ஏசு கிறிஸ்து பிரவேசிச்சார். இது என்ன டைம் பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து கெத்செமனேக்கு போன அந்த நாள் இல்லைங்களா, அது என்ன நாள் நீங்க நினைக்கிறேன், நீங்க சொல்லு. இது ஸ்டடி, சோ நீங்க கூட ஆராய்ச்சி நீங்க ஈடுபடலாம். ஏசு கிறிஸ்து எந்த டைம்ல கெத்செமனேக்கு போனார், அது என்ன நாளாக அங்க இருந்தது,
வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த நாளுக்கு நிசான் மாசம் 14th. அவளுக்கு நிசான் மாசம் 14th நமக்கு என்ன நாள் வருகிறா, வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி. இதுல உங்க விஷயம் புரியுதா உங்களுக்கு, இதை நீங்க மனசு வச்சுக்கோ. அது நிசான் மாசம் 14th நம்முடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணி. அன்னைக்கு ஏசிக்கு அந்த பஸ் அனுசரிச்ச அந்த டேட்டு நம்முடைய கணக்குப்படி எங்க வந்து லீக் ஆகுதுன்னா, வியாழக்கிழமை வந்து டச் ஆகுது. அப்படிதான் நம்ம எடுக்கணும். அப்போ இப்படியான சகோதர சகோதரிகளை பாக்குறோம். அப்போ ஏசு கிறிஸ்து அவரு கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்ணாருன்னா, அங்க போனதாக
இன்னைக்கு நம்ம நம்ம ஸ்டடியில என்ன பார்க்க போறோம்னா, ஏசு கிறிஸ்து அவர் ஏன் கெத்செமனே தோட்டத்துக்கு போவோம், அதுக்கான காரணம் என்ன, இது நாம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்படி பார்க்கறதுக்கு முன்பாக முதலாவது கெத்செமனே தோட்டம் பத்தி சில இன்ஃபர்மேஷன் மத்தியில், கெத்செமனே தோட்டத்தை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து அவர் ஊழியத்தின் நாட்கள் போக கடைசி கால நாட்கள் பாத்தீங்கன்னா, அவர் அதிகமா தன் நேரங்களை எந்த இடங்களை செலவிட்டாருன்னா மூணு இடங்களை செலவிட்டார். ஒண்ணு எங்க பாத்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம், எருசலேம் தேவாலயம். ரெண்டாவது இடம் எங்க பாத்தீங்கன்னா பெத்தானியா, பெத்தானியா இல்லைங்களா, இது ரெண்டாவது இடம். மூன்றாவது இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒலிவ மலை, அந்த ஒலிவ மலையில இருக்கக்கூடிய கெத்செமனே தோட்டம். பாத்தீங்கன்னா ஒலிவ மலை அது ஒரு மலை, அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கெத்செமனே தோட்டம். அப்போ சில வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, ஒலிவ மலை அது கிட்டத்தட்ட ஒரு மூணேகால் அல்லது மூன்றரை மைல் அகலம் கொண்டதான் இது அந்த ஒலிவ மலை. அதுல இருக்கக்கூடிய ஒரு 150 அடி சரிங்களா, 150 ஸ்கொயர் அந்த பகுதியில கொண்டதுதான் கெத்செமனே தோட்டம். அப்ப நீங்க எவ்வளவு சைஸ் இருந்துச்சு நீ கற்பனை பண்ணி பாத்துக்கோ, 150 ஸ்கொயர் ஃபீட். அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வார்த்தை தோட்டம், இங்கிலீஷ் என்ன சொல்றாங்கன்னா கார்டன் சொல்றாங்க. பொதுவாக கார்டன் வார்த்தை அதிகமா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பூக்களுக்கு பயன்படுத்துவாங்க, பூத்தோட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரோஸ் கார்டன் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா இதுவே ட்ரீ கார்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ட்ரீ கார்டன் அல்லது ஃப்ரூட் கார்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பயன்படுத்த மாட்டாங்க. மாநகரத்துல பழத்தோட தமிழ்ல சொல்றோம், அந்த பழங்கள் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா ஆர்ச்சர்ட் சொல்லுவாங்க, அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்போ இங்க சொல்லப்பட்ட அந்த கார்டன் சரியான மொழிபெயர்ப்பு என்ன வந்திருக்குன்னா ஆர்ச்சர்ட் அப்படின்னா, அது ஒரு பூந்தோட்டம் கிடையாது, அது ஒரு பழத்தோட்டம். கெத்செமனே என்ற ஒரு பழத்தோட்டம். அப்படி என்னதான் பழத்தோட்டம் அப்படி பாத்தீங்கன்னா, அங்க ஒரு இருக்கடை அங்க எத்தனை மரம் இருந்துச்சுன்னா, ஒரு எத்தனை பல மரம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 அல்லது 8 மரங்கள் மாத்திரமே இருந்துச்சு. அந்த மரத்திலிருந்து கனிகள் அது ஒரு தோட்டம், அது ஏற்றுக்கு என்ன பண்ணாங்க அந்த தோட்டத்தை அங்க பயன்படுத்துவதாக அங்க பார்த்தோம். அது மாத்திரம் நான் மன சகோதர சகோதரிகளே, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன தோட்டம் தான், அங்க ஏற்றுக்கு இருந்து அடிக்கடி போவார். ஏன் பாத்தீங்கன்னா அது ஒரு பப்ளிக் கார்டன் கிடையாது, அது ஒரு பப்ளிக் தோட்டமே கிடையாது, ஒரு பொது தோட்டம் கிடையாது. ஏன்னா பொது தோட்டம் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜனங்களும் வந்து போவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது, ஒருத்தர் சொந்தமான தோட்டம் எல்லாரும் வந்து போக முடியாது, ஆனா ஏற்றுக்கிறதுக்கு மாத்திரம் அனுமதி கிடைச்சிருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த தோட்டம் ஒருவேளை யாரோ யாரா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய சகோதரர் கொடுக்கிறாருன்னா அது கண்டிப்பா ஏற்றுக்கிறதுடைய ஃப்ரெண்ட்ல, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏற்றுக்கிறது, நிறைய ஏற்றுக்கிறதுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா ஏற்றுக்கிறது, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க, என்ன பேர் சொல்லிட்டு சகோதரனா, அவர் தமிழ்ல சொல்லும் போது யோவான் மார்க், அவரு தான் அவரு அவருக்கு சொந்தமான தோட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கொடுக்கறாங்க. அந்த யோவான் மார்க் வேற யாரும் இல்ல, அவரு தான் ஒரு 4 சுவிசேஷங்கள் எழுதின ஒரு சொல்லியாச்சு, அதுக்கு என்ன பேரான எண்ணெய் ஆலை சொல்லியாச்சு. இப்ப சொல்லுங்க கண்டிப்பா என்ன பழம் வந்திருக்கு நினைக்கிறேன், என்ன பழம்னா ஒலிவ பழம். அங்க இருந்த எல்லாமே ஒலிவ மரம் தான் இருந்துச்சு, அது மலை பேர் அப்படின்னா அந்த மலையில ஒலிவ மரம் நிறைய இருந்தாலும் அது குறிப்பிட்ட தோட்டம் இருந்துச்சு, அது ஒரு குறிப்பிட்ட நபர் சொந்தமான தோட்டம். அந்த இடத்துல ஏற்றுக்கிறது என்ன பண்ணுவோம், என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாலும் போயிட்டு வந்துச்சு இல்லைங்களா. அப்போ அந்த டைம்ல ஏற்றுக்கிறது அந்த ஒலிவ மலைக்கு அதிகமா போவார், பர்டிகுலரா அந்த தோட்டத்துக்கு அங்க போவார். அவர் மாத்திரம் கிடையாது சேர்ந்து அங்க போவார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏசு கிறிஸ்து அவர் கடைசி நாட்டுல அதிகமா 3 பிளேஸ்ல இருந்தார், ஒன்னு எருசலேம், ஒன்னு ஒலிவமலை, இன்னொன்னு பெத்தானியா. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பகுதியிலுமே சார்ட்ல மேப்ல பார்க்கும் போது எப்படி அமைஞ்சிருக்கான் சார்ட் கொண்டு வர மாதிரி தயவு செய்ய மன்னிச்சுக்கோங்க. ஆனா நீங்க ஜஸ்ட் மைண்ட்ல இருக்கிறேன்னு பாருங்க, பெண் இருக்காது வரைஞ்சு போறேன்.
ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரியும். எருசலேம் உள்ள தேவாலயம் இங்க இருக்கு. போயிட்டு போறாதீங்க, கிரகணம் பள்ளத்தாக்கு வழியா போறாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மலை ஒளிவ மலை ஆரம்பிக்கும், இப்படி ஒளிவ மலை ஆரம்பிக்கும். சோ இங்க இருந்து குறிப்பிட்ட பகுதி தான் கெட்டமனே தோட்டம். அப்போ இது எருசலேம் ஏற்றிக்கு தள்ளி பகல் முழுக்க என்ன பண்ணுவாராமா, ஊழியம் பண்ணுவாரு. ஊழியம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவாராமா, நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் இங்க போயிடுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெத்தானியா பகுதி எங்க இருந்து, பெத்தானியா எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கிறது பெத்தானியா போகணுமா, அது மலை அது கிராஸ் பண்ணி இப்படி போகணும். இங்கதான் பெத்தானியா அங்க சிதான் பாருங்க ஸ்ட்ரக்சர் எப்படின்னா எடுக்கலே பெத்தானியா நடுவுல என்னங்க ஒளிவமலை. என்ன சொல்ல வரான்னா, ஒருவேளை நீங்க பெத்தானியா இருந்து எருசலேம் பார்க்க ட்ரை பண்ணீங்கன்னா முடியாது. காரணம் என்ன, கேப்ல என்ன இருக்கும் பெரிய மலர். அப்போ ஏசிக்கு அதிகமா இந்த ஸ்பெண்ட் பண்ணுவார், அதுக்கு என்ன காரணத்தை பார்க்கலாம். அப்போ ஏசிக்கு எருசலேம் இருப்பார், இல்லைன்னா ஒளிவமலை போவார், இல்லைன்னா பெத்தானியாவுக்கு அங்க போவார். அப்ப ஏசிக்கு எருசலேமுக்கு போறாருன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, எதுக்காக ஏசிக்கு எருசலேமுக்கு போறாருன்னா ஒரே நோக்கம், போய் தேவாலயத்துல போய் என்ன பண்ண போய் என்ன பண்ணுங்க பிரசங்கம் பாருங்க. ஏசு கிறிஸ்து பகல் டைம் மாற்றா போதும் எங்க போயிருவார்னா இங்க தேவாலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்களாமா, ஏசு வராது சொல்லிட்டு எல்லா ஜனங்கள் அவர் வார்த்தையில கேட்பதற்காக நாங்க போவோம். சாயங்காலத்தில் பிரசங்கம் பண்ணுவார், அதுக்கப்புறம் எல்லாம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஜனங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுவார். ஏசு கிறிஸ்து கூட அவருடைய வீட்டுக்கு போயிடுவார். அவர் கடைசி நாட்கள் அவருடைய வீடு எங்க இருந்து தெரியுமா, ஏசுடைய வீடு கடைசி நாட்கள் எங்க இருந்து பார்க்கலாம். இப்ப வசனம் பார்க்கலாம், நீங்க எடுத்துக்கோங்க. ரெண்டு வசனம் பார்க்கலாம். முதலாவது லூக்கஸ் சுவிசேஷம் எடுத்துக்கோங்க, 21 அதிகாரத்துல 37 வசனம். தங்கி வந்தார், அண்டர்லைன் பண்ணும். அப்ப என்ன மீனிங் தெரியுமாங்க, அவர் நைட் எங்க ஸ்டே பண்ணிருக்காரு ஒளிவமலை. அப்ப கண்டிப்பா கெட்டம் பண்ணி தங்கியிருப்போம். அப்போ ஏற்குடைய வீடு எங்க இருந்துச்சு, நைட் நேரத்துல ஒளிவமலையிலதான் அவர் வீடு அங்க இருந்துச்சு, அதான் அவர் குடியிருப்பு சரிங்களா. ஆனா பழைய மாசம் என்ன பண்ணிடுவாரு, எங்க வந்துருவாரு, வந்துருவாரு. அப்போ அங்க இருந்து ஜனங்க என்ன பண்ணுவாங்களாமா, எப்படா அவர் வருவார் சொல்லி அதிகாரி இருந்துச்சு வெயிட் பண்ணுவாங்க. கால ஆச்சுன்னா எல்லா ஜனங்கள் தேவாலயத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், சப்ஜெக்ட் கிடையாது. என்னென்ன பிரச்சனை பண்ணுவாருன்னா பிரசவம் பண்ணிடுவாரு, ஆனா பண்ணதுக்கு அப்புறம் ஏற்பட்ட ட்ரபிள் வரும். யாருக்கிட்ட இருந்து அவங்க ட்ரபிள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அற்புதம் வேற பண்ணுவாரு. அற்புதம் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்த ஆரோக்கியம் வேற போகும், அதுல கூட ரொம்ப வீக் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அவரு அற்புதம் பண்ணிட்டாருன்னா கேட்பா, நீ எப்படி ஓய்வு நல்ல இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லி ட்ரபிள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏசு கிறிஸ்து பகல் டைம் ஃபுல்லா பிஸியா இருப்பாரு, பார்த்தாலும் நிறைய பேச்சு வாங்குவாரு, திட்டு வாங்குவாரு, இல்லைங்க கெட்ட கிடைச்சி எல்லாம் வாங்குவார். அவ்வளவு எல்லாம் அமைதியா கேட்டு என்ன பண்ணுவாரு, ஏசு கிறிஸ்து பதிலுக்கு என்ன பண்ண மாட்டார், ஏசு கிறிஸ்து பதிலுக்கு பயம் மாட்டார், கேட்டு விட்டுருவார் சரிங்களா. அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, நீ வந்து பிசாசுடைய பழையன் சொல்லுவாங்க, அப்புறம் ஏசு கிறிஸ்துவ பார்த்து நீ ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப இந்த மாதிரி சொன்னாலும் போய் ஏசு கிறிஸ்து பகத்தை மாறதுக்கு அப்புறம் தேவாலயத்துல போய் அவருடைய வேலைய கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாங்க. பாருங்க, என்னதான் பரிபூர்ண மனுஷனா இருந்தாலும் கூட ஃபுல் டைம் வேலை பார்த்தோம்னா கண்டிப்பா டைம்ல வருமானம் வராது, வருமானம் வராது கண்டிப்பா. அதுக்காக ஏத்தி என்ன பண்ணுவாரமா, நைட் ஆனதுக்கு அப்புறம் எங்க போயிடுவாரு, எங்க போயிடுவார், ஒளிவமலைக்கு அங்க போயிரு. மோஸ்ட்லி ஏசு ஏன் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போறாருன்னா, நம்ம பேசிக்கான பாயிண்ட் நமக்கு தெரியும். முதலாவது விஷயம் தேவர்கிட்ட இருந்து வேண்டிய ஆலோசனை, அடுத்த நாளுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவார், போய் கேட்டு வாங்கிக்குவார். இதே ஏசு கிறிஸ்துடைய வழக்கமே, அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுமோ சொல்லிட்டு அன்னைக்கு போய் பேர்ல போய் எல்லாம் இருந்துட்டு எல்லாம் வாங்கிடுவார். அது மீண்டும் அடுத்த நாள் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணிடுவார் சரிங்களா. இப்படியே ஏசு கிறிஸ்து வாழ்க்கை போயிட்டு. ஆனா ஒரு வேளை சில நேரங்கள்ல ஏசு கிறிஸ்துக்கு சில நேரத்துல ரிலாக்ஸ் கூட தேவைப்படுமா, என்னமாவா ரிலாக்ஸ். ஏசு கிறிஸ்து இங்க ரிலாக்ஸ் எடுத்துக்காரா,
மச்சுக்குமாருக்கும் இப்படி ஒன்னும் அந்த வசனம் கோடும் அக்ஷா அந்த மனுஷகுமாருக்கும் தலைசாக்கி இடங்களை அந்த வசதி ரியல் மீனிங் வேற நம்ம பின்னாடி பாக்கலாம். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா ஏற்றுக்கு தூங்கவே இல்லை அர்த்தமா ஏற்று தூங்கிட்டா இல்லைங்களா தூங்கி எங்க தூங்கிட்டாரு நல்ல தள்ள சரியான தூக்கம் நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டோம் அடிச்சு போனாங்க அது மாதிரி தூங்கிருக்கேன். அப்போ ஏற்றுக்கிறது தலைப்பாக்கி இடங்களை மீனிங் இருக்கு பார்க்கலாம். ஆனா என்னன்னா ஏற்றுக்கிறது நைட்டு போய் தங்கி தேவர்கிட்ட இருந்து எல்லா ஆலோசனையும் வாங்கிடுவாரு. சில நேரங்களை ஏற்றுக்கிறது ரிலாக்ஸ் கிடைக்கும் ரிலாக்ஸ் அவரே ஏற்றுக்குவார். என்ன காரணம்னா பகல் டைம் ஃபுல்லா பிஸியா இருப்பார் சரிங்களா, நைட் டைம் ஃபுல்லா தேவர்கிட்ட உரையாடி இருப்பார். சரி இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் மைண்ட் ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு கண்டிப்பான தேவை, கொஞ்சம் அட்லீஸ்ட் ரிலாக்ஸ் தேவைப்படும். அதுக்காக எங்க போவாரா, இங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஒளிவு மலைக்கு போவார், டைம் கிடைக்கும் எங்க போயிடுவாரா அப்படி இறங்கி எங்க போயிடுவாரு ரொம்ப அதிகமா இல்ல சில முக்கிய அந்த கடைசி நாட்டுல சில சம்பவங்களை மாத்திரம் போயிருக்கா அந்த பைபிள் ரெக்கார்ட். அப்போ இந்த போல் எங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுவா நினைக்கிறீங்க நீங்க சரிங்களா, அங்க யார் இருக்காருன்னா இயேசுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் உயிர் தோழன் இருக்காரு, அவர் வீட்டுல போய் ரிலாக்ஸ் பண்ணுவார். யாருங்க அவருங்க இயேசுடைய உயிர் தோழன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா லாசரு இல்லைங்களா, லாசரு அவர் வீடு எங்க இருந்தா பிரித்தானியால கூட ரெண்டு தகவல்கள் வேற இருக்கிறான் அங்க போய் என்ன பண்ணுவாங்க சீக்கிரம் கூட போயிருவாங்க அங்க போய் அந்த வீட்டுல போய் தங்கிக்குவான். அப்ப பாத்தீங்கன்னா வசனங்கள் நமக்கு கிளியரா கொடுக்கல, வசனங்கள் சிம்பிளா கொடுக்கும். ஏன்னா ஏற்றுக்கு போகும்போது மாத்தாள் வந்து பிஸியா இருப்பாங்க, எங்க இருப்பாங்க பிஸியா தன்னல் கட்டுல இருப்பாங்க, மரியாள் வந்து கிளாஸ் கேட்டு இருப்பாங்க, ரொம்ப உற்சாக கேஷுவலா போயிட்டு இருக்கு சரிங்களா. ஆனா மாத்தாள் பண்ற விஷயம் தப்பா, மாத்தாள் ஏற்றுக்கிட்டு வந்த உடனே போய் தன்னல் கட்டுல போய் வேலை பண்றது தமிழ் ஆக்கி பண்றது தப்பா, தப்பு கிடையாது. அதே மாதிரி தப்பு நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக யார் வீட்டுக்கு போய் நம்ம என்னதான் பண்ணுவோம், வந்து உட்காருங்க சாப்பிட்டு போக சொல்லி என்ன பண்ணுவோம் கிச்சன்ல போய் ரெடி போ, அது தப்பு கிடையாது. ஆனா அங்க ஏற்றி கொடுத்து என்ன எதை தப்புன்னு சொல்ல போறாருன்னா நீ அநேக காரியங்களை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம் கவலைப்பட்டு அதான் ரொம்ப தப்பு. அதை மாத்திர பண்ண தப்பு என்னன்னா கவலைப்படுற விஷயம். பட் கிச்சன்ல போய் பாப்பா யாராவது வந்துட்டானா ஏதோ ஒரு வேலை தகவல் வரணும் இல்ல ஏற்றி கொடுத்து வந்துட்டாருன்னா போய் நீங்க சாப்பாடு செய்யறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி இயேசு தேசத்துல மாறாக அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டிருந்தாங்க, தேவலா குறிச்சு கவலைப்பட்டிருந்தாங்க. இப்போ ஏசுக்கு அங்க போய் நிறைய நேரங்கள்ல அந்த இடத்துல செலவிட்டு இருக்கா எதுக்குன்னா ரிலாக்ஸ் பண்ற ஆளுக்குரிய ரிலாக்ஸ். அது மாத்திரம் இல்ல வசனங்கள் இல்ல ஆனா நம்முடைய மூத்த சகோதரர்கள் வந்து கொடுக்குறாங்க ஏசுக்கு அங்க போய் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சில கேட்டலா பேசுவாராமா சப்ஜெக்ட் கூட அவர் பேசிட்டு இருப்பாரு, பட் சப்ஜெக்ட் இல்லாம கேஷுவலா பேசுவாரு சிரிச்சு பேசுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா கூட என்ன பண்ணுவாங்க சீசர்கள் மாட்டல் மரியா லாகரோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா அருமை விருது மாதிரி வச்சு நல்லா ஹாப்பியா என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க. அது கண்டிப்பா ஏற்றுக்கிட்டு எப்படி இருக்கு மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நல்லா பாட்டு போடுவாங்க, நல்லா பாட்டு பாடி உற்சாகமா பாட்டு போடுவாங்க. அப்படி பாடும்போது கண்டிப்பா ஏற்றுக்கிறதுக்கு என்ன கிடைச்சிருக்கு கண்டிப்பா மனதெல்லாம் இல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். பகத்தை ஃபுல்லா தேவாலுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, அவங்க சில பேர் கேள்வி கேட்பாங்க சொல்லுங்க பை சொல்லணும் அதுக்கப்புறம் திட்டுவாங்க எல்லாம் வாங்கிக்கணும். இதெல்லாம் போக ஒரு குறிப்பிட்ட நேரம் பெத்தானியக்கு வந்து என்ன பண்ணுவார் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார். பாட்டுலாம் கூட என்ன பண்ணுவார் பாடிட்டு இருப்பார். பாருங்க அருமையான ஒரு விஷயமா இதெல்லாம் நீங்க மனசு வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு சின்ன ஒரு பாடம் இருக்கு நம்ம நினைப்போம். அப்போ இந்த மாதிரி என்ன இயேசு கிறிஸ்து ஒரு வழக்கமே இருந்துச்சு. எப்படின்னா கடைசி நாட்கள் நான் சொல்ற 3 வருஷம் பத்தி பேசல, கடைசி நாட்கள்ல அதிகம் எங்க இருந்திருக்காரு எருசலேம் வேலை பண்றது, அதுக்கப்புறம் பெத்தானியா நைட் யாச்சும் எங்க போயிடுவாருங்க ஒலிவ மலைக்கு. இதுதான் இயேசுடைய வழக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கடைசி நாளுக்கு வந்தார், கடைசி டைம்க்கு வந்தார். அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் மலை ஏறார், மலைக்கு என்ன பாக்குறாருன்னா மலையிலிருந்து எழுதுரை அப்படி கிளியரா தெரியும். எழுதுரை பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் கிளியரா தெரியும், தேவாலயம் தெரியும், எல்லா ஜனங்களும் இருக்கு நல்லா தெரியும். எங்க இங்க அப்பதான் ஏசி யோசிச்சு பார்த்துருப்பாரு இந்த ஜனங்கள் மத்தியில பகல் டைம் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் கிளாஸ் பேச போயிருவேன், அவனும் இன்ட்ரெஸ்டா வருவான். ஆனா எனக்கு என்ன பண்ணல கொஞ்சம் கூட மனம் திறந்தே மாற்றலாம் சொல்லிட்டு அப்பதான் ஒரு மிகப்பெரிய தீகதரிசி முறைச்சா எருசலேமை பார்த்து மிகப்பெரிய தீர்க்கதரிசி உரைச்சார். என்ன உரைச்சார்னா ஞாபகம் உங்களுக்கு என்ன சொன்னார், ஒளிவமல்ல உட்காந்து பார்த்தார் எடுத்துலயும் ஃபுல்லா பார்த்தார், கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டாங்க மாட்டாத ஜனங்கள். அப்பேற்பட்டவங்க பார்த்து ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஆமா, எரிச்சலையுமே எரிச்சலையும் கண்ணீர் விட்டாரா, கண்ணீர் விட்டு சொன்னாராம். ஒளிவு மேல உட்காந்து பார்க்க எல்லா ஜனமும் பிஸியா இருக்கிறான். எரிசலையுமே எரிச்சலையுமே உனக்கு எத்தனை தரமும் என்ன பண்ண, ஒரு கோழி வந்து தன் குஞ்சுகளை கூட்டுவது போல சேர்த்து கொண்ட முயற்சி பண்ண, நீ என்ன பண்ணதில்ல கொஞ்சம் கூட. அப்போ உன் வீடு உனக்கு பாலாக்கி விடப்படும் சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னார். அது மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். எங்க சொன்னார்னா, ஒளிவமல்ல இருந்து எரிசலையும் பார்த்து என்ன பண்ணாராமா அங்க சொன்னதாக அங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெத்தானியக்கு வந்து நிறைய நேரம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காரு, ஸ்பிரிச்சுவலா பாட்டு பாடிட்டு அங்க ரிலாக்ஸ் பண்ணிருக்காரு. நினைச்சு பாருங்க, இது நமக்குரிய சின்ன ஒரு பாடம். என்ன பாடம்னா, நாம் கூட பாருங்க நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்துல ரொம்ப பிஸியா இருக்கோம் இல்லைங்கண்ணா, கண்டிப்பா பிஸியா இருக்கும். அது எப்படி பிஸியா இருக்கும் தெரியுமாங்க? இன்னைக்கு உலகத்துல வாழும் போது நமக்கு கண்டிப்பா உலகத்துல வாழ பிடிக்கதா பிடிக்கலையா? இங்க இருக்கிற யாருக்கா உலகத்துல வாழ பிடிக்கதா இல்லைங்களா? கண்டிப்பா எனக்கு தான் பிடிக்குது. அப்போ பவுலுக்கு கூட பிடிக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாங்க, வேற வழி இல்ல, கண்டிப்பா எப்படியா நம்ம போக விரும்புறேன். பட் தேவர் நமக்கு என்ன பண்றாரோ, ஒரு குறிப்பிட்ட கால அனுமதிச்சிருக்கா. நம்ம புது சிருஷ்டிகள், இந்த பூமிக்கு நம்ம சம்பந்தம் இல்லாத ஜனங்கள், அவங்க பாவத்துறதுக்காக அவங்க பாவத்தோட பார்க்கும்போது அவனுக்கு இருக்க பிடிக்கல. அப்ப நம்ம என்ன மாதிரி ஃபீலிங் வர வாய்ப்பு இருக்குன்னா, தாவி ராஜாவுக்கு அந்த ஃபீலிங் வர மாதிரி வாய்ப்பு. தாவி ராஜா ஒரு ஃபீலிங் வந்து பாருங்க, என்ன வாங்கிச்சு பாருங்க. நம்ம தந்த வரும் அதே மாதிரி வரும் வசன வாசிங்களை குறிச்சு பாருங்க. அப்ப என்ன மாதிரி வெறுத்து போய் சொல்ல பாருங்க, அது வசன வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55 சங்கீதம் எடுத்துக்கோங்க, வசனம் 6-7 வாசி.
அப்பொழுது நான், ஆ எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன்.
பாருங்க என்ன சொல்றாரு, ஐயோ ஆ எனக்கு ஒரு நல்லா என்ன ரெக்கடிஷன் என்ன பண்ணுவ, நான் போய் பறந்து போய் அவருக்கு இருக்கு அந்த உள் அங்க இருக்கு பிடிக்கும். அதான் இதே போல நாம் கூட என்ன பண்ணணும், நிறைய நேரங்களை ஃபீல் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுங்க. வேண்டிய அப்ப இதே போல நம்முடைய ஜீவிதத்துல கூட ஒரு நாள் ஆச்சுன்னா கண்டிப்பா அனைவரும் பாத்தீங்கன்னா பிஸியா இருப்போம். இதுலனா வேலை, வேலைக்கு காலைக்கு போனோம்னா சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப பிஸி, அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்போம். உலகத்தின் சமூகத்திலே இருப்போம். இது சில பேர், சில பேர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பாவங்கள் நிறைய இருக்குது, அதன் மத்தியில ஜீவிப்பான். சரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் உலகத்துல இருக்கு. பட் நம்ம மைண்ட் எப்படி ஃபீல் ஆகுமா, எப்படிதான் இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமோ சொல்லி கண்டிப்பா நம்ம அனைவருக்கும் அந்த ஃபீலிங் அப்படி வந்துச்சுன்னா, கத்திரேசுக்கு என்ன பண்ணாரோ அதே போல நாம கூட பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி வந்து வரும்போது ரிலாக்ஸ் பண்றதுக்கு எங்க போயிடுவார்னா, அப்படி மலை மேல ஏறி பெத்தனியா போயிடுவார். எதை குறிக்கிறது பாத்தீங்கன்னா, பெத்தனியா போய் அங்க போய் ஏசுக்கு ரிலாக்ஸ் கிடைச்சு. அதே போல நாம் கூட தனிப்பட்டவர்களும் சரி, அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு பேர் தான் கூட போக என்ன பண்ணலாம்னா, அப்பப்ப நாம் கூட பெத்தனியா என்ன பண்ணும் போய் போக வேண்டியது அவசியமா. நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கிறீங்களா? நாங்க அடையாளமா பேசுறேன். அப்பப்ப நாம கூட பெத்தனையா போனோம். எங்க இருந்துன்னா, எழுதுலையில இருந்து எழுதுலாம் பிஸியா இருக்கும், பெத்தனையா இருப்போம். சோ இப்ப என்ன பண்ணும், ரிலாக்ஸ் பண்றது என்ன பண்ணலாமா, அவரை கூடி என்ன பண்ணலாம், பாட்டுக்கு பாடும். சோ பாட்டு பாடி உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி சில வார்த்தைகள் பேசி இல்லைங்களா, அன்பின் விருந்து மாதிரி வச்சுட்டு இல்லைங்களா, ஒரு கேதரிங் வச்சுட்டு சத்தி கூட வேணாம், அட்லீஸ்ட் அன்பின் விருந்து மாதிரி வச்சு பாட்டு பாடும். சோ தேவன் மயப்படுத்துற மாதிரி எல்லா சேர்ந்து என்ன பண்ணலாம், பாட்டு மாத்திரம் பாடும், நீங்க சத்தி கூட பாட்டு தேவை இல்லைங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது மனசுக்கு உண்மையில எப்படி இருக்கும், ஒரு ரிலாக்ஸ் கிடைச்ச மாதிரி. உடம்படிக்கை பண்ணி ஆரம்ப நாட்கள் எனக்கு கிடைச்ச தனிப்பட்ட சந்தோஷம். ஆனா இப்ப அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நாம என்ன பண்ணுவோம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் பள்ளியில கூட கிளாஸ் அங்க போயிடுச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, அங்க இருக்க சகோதர பிரதர்ஷன் மாதிரி என்ன பண்ணுவோம்னா, ஒரு சனிக்கிழமை நைட், வார சனிக்கிழமை நைட்டு மேட்டு பாளையத்துக்கு போயிட்டு அந்த ஃபுல் நைட் பாத்தீங்கன்னா தூங்க மாட்டோம். பிரதர்ஷன் மாதிரி இருப்பாங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்துருவாங்க, எல்லா ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்துருவாங்க. எல்லா இருக்கும் வந்து மேட்டு பாட்டு தங்கி திண்டிக்கு வந்து 4 ராஜ்யமா இருந்தாலும் போய்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நைட்டு முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா பேசி நம்ம டீ போட்டு சாப்பிட்டு சின்ன சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அதுக்கு சின்னதாக கிளாஸ் பண்ணிட்டு
அறிஞர் பார்க்கிற மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்தந்த ஊருக்கு என்ன பண்ணுவோம், சண்டே கேஷ் இல்லைங்களா அந்த ஊருக்கு போயிடும். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப நீங்க இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க ஒரு கேட்க விரும்பிட்டீங்கன்னா நிறைய தகவல் இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் பிரபா பட்டுக்குள் கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியும் அந்த மகிழ்ச்சி என்னமாய் மகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு பரிதாப விஷயம்னா அந்த மகிழ்ச்சி இப்போ கிடையாது. காரணம் பாத்தீங்கன்னா வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியானதுனால அந்த மாதிரி கூடுகை அங்க பண்றதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பட் அந்த அந்த தருணம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு. பாருங்க இது அதிகமா உடன்படிக்கை அந்த ஸ்பீக்கர்ஸுக்காக அவருக்கு அதிகமா செய்யக்கூடிய விஷயம். அவங்க அதிகமா எல்லா இடத்துக்கும் கட்டணம் பண்றாங்க, டிராவலிங் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. பட் இருந்தாலும் அப்பேற்பட்டவங்களுக்கு கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்படுது. அதை எப்படி பயன்படுத்தலாம்னா இந்த மாதிரி ஒரு கூடி ஒரு பாட்டு பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தும் போது அவன் தனிப்பட்ட ஜீவியத்துக்கு ஒரு உற்சாகத்தை அங்க தரக்கூடியதாக அங்க அப்போ சொன்ன போல என்ன சொல்ல வரார்னா, நீங்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் என்ன பண்ணுங்க, ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு அப்படிப்பட்டு நீங்க அது என்ன சொல்லார்னா அது அந்த பாடல்கள் பாடுவது மூலமா நீங்க ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் பேசிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்படி பண்றதுனால அது நமக்கு எப்படி இருக்குமாமா, ஒரு தனிப்பட்ட ஜீவியத்துல ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் கிடைச்ச மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜீவியத்துல ஒரு ரிலாக்ஸ் கண்டிப்பா தேவனி ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கணும். மன சகோதர சகோதரே இந்த பாட்டை கத்திரேசு கிறிஸ்து பலத்தை ஃபுல்லா பிஸியா இருப்பா, ரொம்ப போராட்டம் இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட ரிலாக்ஸ் டைம் வரும்போது அவர் பெட்டராக போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாராமா, ரொம்ப மகிழ்ச்சியா நேரத்தை அங்க ஒப்பிட்டு இருப்பா. அது கண்டிப்பா அந்த பரிபூர்ண மனுஷனுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இதன் மத்தியில நாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும் போது ஏசுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சோதனை வந்துச்சு இல்லைங்களா. என்னன்னா பல முறை ஏசு கிறிஸ்து அந்த ஒளிவ மலைக்கு போயிருக்கா, தேவன்கிட்ட பிரேயர் பண்ணிருக்கா, எதுக்குன்னா அடுத்த நாளைக்கு என்ன தேவையோ பண்ணுவார். ஆனா அன்னைக்கு போன ஒளிவ மலைக்கும் நிசான் மாசம் 14 போன ஒளிவ மலைக்கும் ஒளிவு மலைக்கு போனதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் நீ பார்த்தோம் என்னன்னா ஏசு கிறிஸ்து பல முறை அந்த ஒளிவ மலைக்கு போயிருக்காரு. ஆனா இந்த முறை நிசான் மாசம் 14 போன அந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் அது என்ன அனுபவங்கள் இதான் மன சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த பாடமாக அங்க பாருங்க. இந்த அன்றைய நாள் நிசான் மாசம் 14 உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து 6 மேல மேல் தரையில அந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு அவர் தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறேன், மறிக்க போறேன். அதான் பாருங்க அன்றைய நாள் வந்த நிசான் மாசம் 14 கண்டிப்பா தேவன் கூட்டாரு பாத்தீங்கன்னா பிரமாணம் எங்க இருந்து எங்க இருந்து கூட்டாரு பாத்தீங்களா, அங்க இருந்து நிசான் மாசம் 14 முக்கியத்துவமான நாளா இருந்தாலும் கூட அன்றைய நாள்ல இயேசு கிறிஸ்து மரிச்ச அன்றைய நிசான் மாசம் 14 ஒரு மிக 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 முக்கியமான நாள், மனுக்குல வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான நாள். என்ன சொல்ல முடியுமா, என்ன முக்கியமான நிசான் மாசம் 14 அது அன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். என்னன்னா அது பாருங்க மனுக்குல வரலாற்றிலே முக்கியமான நாள் சொல்லிட்டேன். ஏன்னா அன்றைய நாள் தான் ஒட்டுமொத்த மனுக்களுடைய வாழ்க்கையுடைய இலக்கு நிர்ணயிக்கப்படுகிற ஒரு நாள். அவங்க எங்க போய் இப்ப எல்லாம் மனத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு நிர்ணயிக்கப்படுகிற நாள் எங்கதான் பாக்குறோம். நிசான் மாசம் 14 அந்த முழு நிலவு இல்லைங்களா, அன்னைக்கு ஃபுல் நைட் 3 முழு நிலவு பௌர்ணமி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நாள் ஒரு மிக மிக முக்கியமான நாள். அது ஏசுக்கிறதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான நைட்டா அங்க இருந்துச்சு. அந்த நைட்ல நிறைய சேஞ்சஸ் அங்க மாறிச்சு. சோ பரமான சகோதர சகோதரிகளே அந்த நைட்ல ஏசு கிறிஸ்து எங்க போறாருன்னா அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அங்க போறதாக பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அங்க போய் அதைப்பட்ட பாடுகள் அதை பத்தி அடுத்ததாக தியானிக்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவர் ஏன் அந்த நாள்ல அது தான் மறிக்க போயிட அந்த நாள்ல ஏன் அவர் ஒளிவ மலைக்கு போம், ஏன் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நீ மீண்டும் வாசிங்க யோவான் 18:1.
பாருங்க
சொன்ன பின்பு தமிழ்ல மீண்டும் வாசிங்க
பாரு
கெதரோ இன்னும் ஆற்றுக்கு
அப்புறம் இது நீங்க சார்ட்ல உங்களுக்கு கொடுக்க கூட நீங்க அதை பார்த்துக்கோங்க. அப்போ கெதரோன் ஆற்று வழியா போறார். சோ கெதரோன் ஆற்று என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலா என்னன்னா ஒரு பள்ளத்தாக. சோ பள்ளத்தாக்கம் என்ன தெரியுமா? புத பள்ளத்தாக்கம் என்ன சொல்லுவோம்? பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்? பள்ளத்தாக்கு பள்ளமா இருக்கும், ரெண்டு பக்கம் என்ன இருக்கும்? பெரிய மலமா இருக்கும், நடுவில் என்ன போயிட்டு இருக்கும்? ஆறு மாதிரி போயிட்டு. அதான் அதான் கெதரோன் பள்ளத்தாக்கு அல்லது கெதரோன் ஆற்று. கெதரோன் பள்ளத்தாக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? இதே கெதரோன் பள்ளத்தாக்கு இன்னொரு பேர். ஏன்னா நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு கிளாஸ் கேட்டிருப்பீங்க, யோசபாத்தின் பள்ளத்தாக்கு கூட பேர். அது ஒரு கிளாஸ் இருக்கு, நீங்க கேட்டுக்க வாய்ப்பு. அப்போ இந்த ஆற்றங்களை வழிய ஏற்றி கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அப்படியே ஒலிவம் மறுக்கி என்னைக்கு ஏசு கிறிஸ்து எருசலேம்ல மேற்கு தரையில பஸ்கா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எங்க போறாருன்னா, அந்த நைட்டு அவர் அந்த ஒலிவமலைக்கு போறதாக பார்ப்போம். இது மிக முக்கியமான நாள். பல முறை போயிருந்தாலும் கூட இந்த டைம் போற முறை ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் ஏசு கிறிஸ்து அவர் பிடிக்கப்படக்கூடிய அந்த நாள்ல ஏன் அந்த ஒரு கெத்செமனே தோட்டத்தை அவர் செலக்ட் பண்ணும் காரணம் என்ன? இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, பார்க்க போறோம் சில நாலு காரணங்கள் இருக்கும். நாலு காரணங்களை பார்க்க போறோம். அதுல நாலாவது காரணம் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இல்லைங்களா? அந்த நாலு காரணங்கள் என்ன என்பதை நான் சொல்றேன். பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இது ஸ்டடியா இருக்கிறதுனால நீங்க கூட முயற்சி பண்ணலாம். என்னென்ன காரணங்களால ஏசு கிறிஸ்துவ அவர் கடைசி நாட்டுல மறிக்கக்கூடிய அந்த நாள்ல அவர் பிடிக்கப்படும் இல்லைங்களா? ஏன் அவர் கெத்செமனேக்கு போவோம்? கெத்செமனே எருசலேம் என்ன பண்ணிருக்கலாம்? மேற்கு தரையில என்ன பண்ணிருக்கலாம்? உட்கார்ந்து இருக்கலாமே. ஏன்னா பாருங்க, கிளாஸ் நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க எடுத்திருப்பாங்க, இதாஸ் என்ன பண்ணுவார்? போய் பெர்மிஷன் வாங்கிட்டு போயிடுவார். போய் எல்லாம் கூட்டிட்டு வருவார். எங்க வருவார்? மேல் வீட்டு வரைக்கும் பல ஆள் இருக்க மாட்டார். ஏசு கிறிஸ்து இருக்க மாட்டார். அப்ப ஏன் ஏசு கிறிஸ்து கெத்செமனேய சூஸ் பண்ணும்? என்ன காரணம்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க சும்மா கெஸ் பண்ணி நீங்க சொல்லு. என்ன காரணமா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணும். மற்ற எந்த ஜனங்களுக்கும் இவர்னால பிரச்சனை இருக்கக்கூடாது, இது சரியான காரணம் இல்லை. தெரியும், இங்க இருந்துக்கலாம், மேல் வீட்டிலேயே இருந்துக்கலாம். நீங்க லைட்டா பாடி வரை கண்டுபிடி போயிருக்கேன், பைபாஸ் குள்ள உள்ள வர மாட்டேன். கரெக்டா வரையுங்க, பட் உள்ள வர மாட்டேன். நீங்க சொல்றது கடைசி பாயிண்ட் சொல்றீங்க, அது மிக முக்கியமான பாயிண்ட். பட் பார்ப்போம் முதல் விஷயம் பாருங்க, அந்த இடத்துல கத்திரியேசு கிறிஸ்து யூதாஸ் மேல அன்பு காமிச்சார். என்ன அன்பு காமிச்சாருன்னா, பாருங்க இப்போ யூதாஸ் என்ன முடிவு பண்ணிட்டு போறாருனா, எல்லா படைகளையும் என்ன பண்ணார்? கூட்டிட்டு வர போறாரு. பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து யூதாஸ் எல்லா படையை கூட்டிட்டு வரும் போது, இப்ப ஒரு வேளை யூதாஸ் அந்த அப்போ மேல் தரையில அவர் இல்லை, அவர் இங்க வந்தாரா? கெத்செமனேக்கு வந்துட்டார். கெத்செமனேக்கு போகாம வேற எங்கேயாவது போயிருந்தாருன்னா, யூதாஸ் தெரியாம போயிருந்தாருன்னா என்ன ஆயிரம் தெரியுமா? இல்ல, யூதாஸ் நிலைமை என்ன ஆயிருக்கு? நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன நீ காட்டி கொடுத்து சொல்லிட்டு எங்க என்ன பண்றேன்? அலை எடுக்கிறது சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? யூதாஸ் கொலை பண்ணிடுவான். பாருங்க, அப்ப அந்த என்ன பண்ணுவாராமா? யூதாஸுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு என்ன பண்ணுவாராமா? அந்த வரதுக்காக என்ன பண்ணுவோம்? யூதாஸ் தெரிஞ்ச பரிச்சயமா இடத்துக்கு அங்க போன, இது முதல் காரணம். இது ரொம்ப பேசிக்கான காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மன சகோதர சகோதரி, அது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு இன்னொரு காரணம், அங்க கூட சகோதரன் தான், அவர் பிடிக்கப்படும் போது. ஏன்னா பாருங்க, அந்த கெத்செமனே தோட்டம் அதிகமா பப்ளிக் தெரிய வாய்ப்பு இல்லை. அதிகமா யாருக்கும் தெரியும்? ஏசு கிறிஸ்துக்கும். அப்புறம் அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஏசு கிறிஸ்து பிடிக்க வரும்போது யாரு கூட பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க? பாத்தீங்க, அப்ப பிடிக்கும் போது சீசர்கள் கரெக்டா போறாங்க. அந்த இடத்துல விட்டு எஸ்கேப் ஓடும். அப்ப ஓடணும்னா அந்த வழி தெரிஞ்சு எப்படி போனா எஸ்கேப் ஆகலாம் சொல்லிட்டு வழி தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்ப அந்த வழி அந்த கெத்செமனே தோட்டம் அதிகமா யாருக்கும் பரிச்சயம்னா, அந்த சீசர்களுக்கு மாத்திரம் பரிச்சயம், மற்ற யாரும் பரிச்சயம் கிடையாது. இவங்க யாரும் வேண்டிட்டு போனாலும் கூட பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் தோட்டம் ஆயிருக்கிறதுனால அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. இந்த பர்பஸ்க்காக கூட என்ன பண்ணுவாராமா, மேவி கடையில தங்காம அந்த தோட்டத்துக்கு அங்க போனதாக பார்க்கும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏசு கிறிஸ்து காமிச்ச விதம் பாத்தீங்கன்னா, அன்பு சொல்ல முடியாது, மாறாக அவரே என்ன பண்ண வாலண்டியரா வழிய ஓபன் பண்ணி வச்சுட்டார். வழிய யாருக்குன்னா, பிடிக்க வந்த அந்த சிப்பாய்கள். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லைங்கன்னா, ஏசு கிறிஸ்து பல முறை பிடிக்கிறது என்ன பண்ணிருக்காங்க, அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சில வசனம் வாசிக்கலாம். யோவான் எடுத்துக்கோங்க, யோவான் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் வாசிக்கும்.
அவர்
வேலை வராத படியினால் கை போட முடியல. என்ன காரணம் அடுத்து சொன்னமா, ஜனங்களுக்கு பயந்து இருந்தால் மாற்றியவர் தான் தமிழ் பாருங்க. தமிழ் எட்டி யோவான் எட்டாம் அதிகாரம் 20 பாட்டு, இரண்டாவது முறை இயேசுக்கு பிடிக்க முயற்சி பண்றாங்க பட் முடியல. இருக்கும் போது ஒரு வார்த்தை போது ஜனங்களுக்கு பயந்து இருந்தார்கள் அப்படி ஒரு வார்த்தை. என்னன்னா பருப்பியை தவிர்த்து அவங்க ஆளுக்கு அனுப்பி இயேசு பிடிக்க போவாங்க முடியாது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, யார் இருக்கிறா, ஜனங்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் கேட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஜனங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பயந்து இருந்தாங்க. இதனால கேட்டு என்ன பண்ணுவாரா, என்ன பண்ணாதான் அப்புறம் ஒரே எழுதலன்னு இருந்திருந்தேன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா ஜனங்கள் மட்டும்தான் இருக்கிறேன். ஆக ஏற்று என்ன பண்றாராமா, ஜனங்கள் இருக்கீங்க தனியா பிரிஞ்சு வந்துட்டார். அது பிரிஞ்சு வந்ததுனால இப்ப யாருக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த பிடிக்க வந்தா அந்த பரிசியர் சௌசியர் அவங்களுக்கு கூட்டத்தாருக்கு ஏற்று பிடிப்பு ரொம்ப லகுவாயிடுச்சு. இந்த வாய்ப்பை ஏற்றுவே என்ன பண்ணா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா அதுக்காக கிருஷ்ணமனே தோட்டத்துக்கு அங்க போனதா. இது மிக முக்கியமான மூன்றாவது காரணம். நான்காவது ஒரு காரணம் இதன் சகோதர சகோதரிகளே, அந்த நான்காவது காரணம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயமாக இருக்கீங்களா. நான்காவது காரணத்துக்கு போறதுக்கு முன்பாக முதலாவது அந்த கெத்தமிழை தோட்டத்துடைய முக்கியத்துவ பத்தி நாங்கள் பார்ப்போம். பாருங்க, நான் இங்க சொன்னோம் அந்த தோட்டம் தான் ஒட்டுமொத்த உலகத்துடைய மதிப்புற வரலாற்றையே வாழ்க்கையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்துச்சு. அந்த நாள் எங்கன்னா அந்த தோட்டத்துல அங்கதான் இருந்துச்சு. ஒருவேளை ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல தோட்டத்துக்கு போறாங்க, தன்னை அந்த 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 காரியத்துக்கு ஒப்பு கொடுக்காம விட்டாங்கன்னா நம்பிக்கையே இல்லாம போயிருக்கு. பட் அந்த தோட்டத்துல போய் தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாராமா, அந்த நம்பிக்கை அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்கே தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ அந்த ஒரு நாள் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு தோட்டத்துக்குள்ள. ஆனா பாருங்க, இதே போல இன்னொரு தோட்டம் கூட மாதிரி இருந்துச்சு. அந்த தோட்டம் தான் பாத்தீங்கன்னா எல்லா மக்கள் விழுந்து போறதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு. அது என்ன தோட்டம், ஏதேன் தோட்டம். அப்போ அந்த தோட்டம் பாத்தீங்கன்னா ஏதே தோட்டம், ஜெர்மனி தோட்டம். இதுக்கு சின்ன கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க, முதலாம் மாதம் அவர் என்ன பண்ணாரு, பாவம் பண்ணாரு. எப்படி பாவம் பண்ணாரு, தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா, தெரியாம பண்ணாரா, தெரிஞ்சு பண்ணா. என்ன தெரிஞ்சு பண்ணாரு, அந்த அம்மா பழம் கொடுக்கறாங்க இத சாப்பிட்டா என்ன ஆகும், கண்டிப்பா தெரியும், தெரிஞ்சு என்ன பண்ணுவாருங்க, போ சாப்பிடலாம். அப்ப இல்லா அந்த இடத்துல தேவன் இருக்கா சொல்லி கொஞ்சம் கூட என்ன பண்ணுங்க, அவர் அவருடைய அவர் கொடுத்த கட்டளைய பிடிக்காம இந்த அம்மா கொடுத்த காரியத்தை வாங்கிட்டான். ஆனா ஏசு இந்த இங்க என்ன பண்ணாருன்னா தேவர் கொடுத்த பாத்துக்கு என்ன பண்ணாரு, கை நீட்டி அது வாங்கிட்டு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கிறோம்னா அந்த ஆதாம் அங்க கீழ்படியாமை காமிச்சார். ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, கீழ்படியாமை காமிச்சாரா, பன்னோட உடம்பிற்கு கீழ்படிதல் காமிச்சார். அதே போல அங்க ஆதாம் பாத்தீங்கன்னா பாவம் பண்ணதுக்கு அப்ப என்ன பண்ணா தெரியுமாங்க, போய் ஒழிஞ்சுக்கிட்டார். ஆனா ஏசு கிறிஸ்து இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒழிஞ்சுட்டாரா, வந்து பிடிக்க வந்தவங்களுக்கு முன்பாக இவரே பண்ணினார், நீங்க யாரை தேடுகிறீர்கள் இல்ல கேட்டார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மனசு சகோதரர்களே, இந்த ஏழை தோட்டம் மற்றும் கெத்தமனை தோட்டத்துக்கு கொஞ்சம் ஒரு லிங்க். அப்போ இந்த தோட்டத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து என்றானார். அதுக்கு மிக முக்கியமான மிக மிக முக்கியமான காரணம் அங்க இருக்குது. அதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சற்று நேரம் தியானிக்க போறோம் மன சகோதர சகோதரர்களே. இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் இயேசு கிறிஸ்து போவதற்கான நான்காவது காரணம். சிஸ்டர் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பக்கம் வந்து சொன்னாங்க, சரியான அர்த்தம் தான். அது என்ன விஷயம்னா ஏசு கிறிஸ்து அந்த ஒளிவமலைக்கு போறது எல்லாமே தேவன்கிட்ட பிரேயர்ல போய் அடுத்த நாள் என்ன பண்ணணும் அத்தியாவசியமாக இருக்காரு. ஆனா அந்த நாள்ல இருக்கிற ஏசு கிறிஸ்து ஏன் தொடர்த்துக்கு போனாருன்னா மிக முக்கியமான விஷயம் அந்த அந்த நைட்டு ஏசு கிறிஸ்துடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு. இது நம்ம கண்டுபிடிக்கும் ஏன் ஏசு கிறிஸ்து அந்த தோட்டத்துக்கு போறாருன்னா, ஒரு வழியில சொன்னோம்னா அந்த நைட்ல தேவன்கிட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையில தேவன்கிட்ட இருந்து வேண்டிய உதவி வாங்கிருக்கார். ஒரு ஹெல்ப் வாங்கறதுக்காக என்ன பண்ணாராமா,
அந்த தோட்டத்துக்கு போனார், அது என்ன ஹெல்ப் வாங்கினாரு, அப்படி என்ன விஷயம் வாங்கினா சொல்லி என்ன பண்ணலாம்னா இப்ப தியானிக்கலாம். பாருங்க, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏசு கிறிஸ்து பாருங்க ஒரு வசனம் ஆச்சரியமா பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாருன்னா, நீங்க சில யோவான் அதிகாரம் பாண்டி எடுத்துக்கோங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரா ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும் போது திடீர் ஒரு வார்த்தை விழுவார். என்ன வார்த்தைன்னா, என் இதயம் கலங்குகிறது என்று பேசுவார். டாபிக் சம்பந்தமா பேசுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பாருங்க அந்த வசனம் வாசிக்கலாம், 27 வசனம் வாசி, 12:27. கொஞ்சம் நேரத்துல கலங்கிருச்சு கலங்கி போச்சு. அந்த வேலையை பார்த்த உடனே கலங்கிருச்சு. உடனே என்ன பண்றாராமா, அவர் தனக்குத்தானே தெரிஞ்சுக்கிறார். என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஆயிலும் நான் என்ன செய்ய, நான் போய் தேவன் கிட்ட போய் இது நீக்கி போடுன்னு சொல்லுவேனா? நோ, சொல்ல மாட்டேன். பண்ணி பண்ணிச்சு. அதற்காகவே இந்த வேலைக்குள் பாரு, ஒண்ணு பாருங்க எப்படி பேசி மைண்ட் எப்படி பாருங்க பாரு. கலக்க மண்டலம் கூட போனதுக்கு அப்புறம் அங்க அவரால தனக்கு தானே தைரியப்படுத்த முடியும். ரொம்ப பலவீனம் ஆயிட்டார், ரொம்ப வீக் ஆயிட்டார். எந்த லெவல்லன்னா, பிரதர் சொல்லும் போது மைண்ட் லெவல்ல அவர் மனப்போராட்டம் அது போல இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கரமான மனப்போராட்டம். என்னன்னா, இந்த வேலை எப்படியாவது என்ன பண்ணும், என்னை விட்டு நீங்கி போ. அங்க என்ன சொன்னாரு, நான் போய் தேவன்கிட்ட கேட்பேனா கேட்டேன். இந்த வேலைக்காக என்ன பண்ணேன், வந்தே சொன்னேன். ஆனா கெத்செமனிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்க. பட் இருந்தாலும் ஆயுர்மை சித்தம் இல்ல, நம்முடைய சித்தம் செய்யும். என்ன விஷயம்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்கு தன்னை தயார்படுத்துவதற்கு அவர்கிட்ட சொந்தமா பலனே. சோ ஒரு மைண்ட் லெவல்ல பயங்கர மனப்போராட்டம் அங்க போயிடுச்சு. அந்த போராட்டத்துல நான் வந்து சரி செய்யணும்னா, அந்த வேலையை நான் சரியான ஃபேஸ் பண்ணணும்னா, அதுக்கு எனக்கு என்ன தேவை, பலன் தேவை. அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கணும்னா தேவத்தை தான் கிடைக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக ஏசுக்கு தேவைப்படாதாமா, அந்த தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்றதுக்காக போனார். காரணம் பாத்தீங்கன்னா, ரொம்ப வீக் ஆயிட்டா ஸ்பிரிச்சுவலா. அந்த ஸ்பிரிச்சுவலா வீக் ஆனதுக்கு மீண்டுமாக பலப்படுத்துவதற்காக தேவனுக்கு தெரிந்து தேவனே நீங்க ஹெல்ப் பண்ணும். அப்படிதான் என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணும். இதை குறிச்சு நான் சுவிசேஷர்கள் ரொம்ப சிம்பிளா போட்டாங்க. ஆனா அப்போஸ்தலன் பவுல் தான் பாருங்க, ரொம்ப கிளியரா கொடுக்கிறார். தமிழ்ல ஆங்கில வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. அங்க பாருங்க, ஜெபங்கள் வார்த்தை வந்திருக்கு. நிறைய ஜெபம் பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து கெத்செமனில். ஆனா என்ன மாதிரி ஜெபம் பண்ணாரு தெரியுமாங்க, அந்த பலன் வாங்குறதுக்காக வசன வாசிங்க. அவர் என்ன மாதிரி ஜெபம் பண்ணாரு சொல்லிட்டு, எப்ரில் 5 அதுல 7 வசன வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் சொல்லும் போது 3 வருஷம் சொல்லலாம். பட் பர்டிகுலரா இது இந்த டைம்னா கெத்செமனே டைம். கெத்செமனே இருக்கும் போது அவர் என்ன பண்ணாராமா, பலத்த பலத்த சத்தம் எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க, என்ன லெவல் நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப உருஷ்கரமா தேவன் கிட்ட ஜெபம் பண்ணிருக்கா. கண்ணீரோடும் விண்ணப்பம், தமிழ விண்ணப்பம் வருது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரேயர், தமிழ்ல என்ன சொல்லலாம், விண்ணப்பங்கள் பண்மையில வரும். சோ விண்ணப்பங்கள் பண்றார். ஏன் ஏசுக்கு விண்ணப்பம் பண்ணோம், அப்படி ஏன் பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணோம், காரணம் கேட்டோம்னா ஆன்சர் அப்ப நீங்க போல் கொடுக்கறாரு வசன வாசிங்க மீண்டுமா.
தமக்கு உண்டான பயபக்தியை இல்ல இல்ல அஞ்சு ஏழு மீட்டுமா மாசம் புரியுதா? இருநாள போய் தேவன் கிட்ட போய் ஜெபிச்சா அப்படி ஸ்ட்ராங்கா வாசிக்கணும், தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. அப்படின்னா தன்கிட்ட வல்லமை இல்ல, யார்கிட்ட இருக்கு? அப்போ அதுக்காக அந்த வல்லமை ஸ்ட்ரென்த் வாங்கறதுக்காக தேவன் கிட்ட ஜெபிக்கிறாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மரணத்திலிருந்து ரட்சிக்க. இல்லைங்களா, இந்த வார்த்தை படிக்கும் போது நமக்கு சில தப்பா தோணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன தப்பா தோணும்னா, பாருங்க, மரணத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தேவத்து தேவக்கிட்ட போய் ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்றார். அப்போ மரணத்துல ரட்சிப்பதுன்னா என்ன அர்த்தம்? தமிழ ரட்சிப்பு வார்த்தை வருது, பேச்சு வார்த்தை என்ன சொல்லுவோம்? காப்பாத்துறது. சரிங்களா, அப்படின்னா மரணத்திலிருந்து என்ன பண்ணும்? அப்போ தேவனே இந்த மரணத்துல என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. அப்படியே ஜெபம் பண்ணார் இயேசு கிறிஸ்து பலமா. இதற்காக என்ன பண்ண? அப்போ பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கு, பட் படிக்கும் போது நமக்கு அப்படி என்ன வரும், ரியல் மீனிங் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கன்ஃபார்ம், அவர் என்ன பண்ண முடிவு எடுத்துட்டார். சரிங்களா, ஆனா எதுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார் பாத்தீங்கன்னா, மரணத்திலிருந்து ரட்சி. சரிங்களா, இது என்ன பாயிண்ட் கொடுக்குறாருன்னா, தேவனே நான் மறிக்க போறேன், ஆனா நான் ஒரு வேலை மறிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு எனக்கு தெரியாது, இப்ப நான் விசேஷமான சோதனைக்குள்ள போவேன், அந்த சோதனைக்குள்ள நான் பரிபூர்ணமா இருக்கும். மூன்றாவது சோதனை கரெக்டா வந்துட்டேன், ஆனா அப்ப இருந்த சோதனைகள்ல நான் நின்னுட்டேன். ஆனா இந்த கெட்டமணிக்கு அப்புறம் சில விசேஷமான சோதனை எனக்கு அனுமதிக்கப்பட போகுது. பட் ஆச்சரியமா இருக்கு, எனக்கு திகிலா இருக்குது, பயமா கூட இருக்கு. ஏன்னா இந்த வரப்போகிற சோதனைகள்ல எனக்கே தெரியல என்ன வாய்ப்பு இருக்குது, ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை ஒருவேளை பண்ணி மறிச்சிட்டேன்னா பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இருக்கு. பத்தாவதுக்கு வேற அப்படி மறிச்சதுக்கு அப்புறம் பரிபூர்ணமா மறிக்காம மறிச்சிட்டாருன்னா மீண்டும் வர முடியுமா? வேற்றுனால வர முடியாது. இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இட்டர்னல் டெத்ன்றாங்க. அப்படின்னா அவரே போனவே போனதா, வரவே முடியாது. இவர்தான் மீக்கும் போல் கொடுக்க வந்தா, இவரே தப்பு போயிட்டு போயிட்டாருன்னா திட்டாருன்னா அவரும் வர முடியாது. ஏற்றுக்கிறதுக்கு என்ன வருத்தம்னா, மறிக்கிறத பத்தி இல்லைங்க. அப்படி ஒருவேளை தப்பு பண்ணி மறிக்க கூடாது, மறிச்சேன்னா நான் மீண்டும் என்ன பண்ணும், உயிர்த்திலிருந்து வரணும். அது உயிர்த்திலிருந்து வரணும்னா நான் பாவம் பண்ணாம என்ன பண்ணும், இந்த வரப்போகிற சோதனைகளில் நான் பாவம் பண்ணக்கூடாது. கரெக்டான முறையில உங்களுடைய கற்பனையை கீழ்ப்படிஞ்சு நடந்து மறிக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தேவன் நீங்க எப்படியாவது என்ன பண்ணுங்க, இந்த மரணத்திலிருந்து என்ன பண்ணுங்க, காப்பாற்று. என்ன அர்த்தம்னா, நான் மறிச்சு போயிருவேன், மறிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா பாதி வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா பிரசங்கில, அந்த பாதத்துக்கு போனவங்களுக்கு என்ன கிடையாதாமா, செய்கை கிடையாது, வித்தை கிடையாது, ஞானம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் தேவனை துதிக்கவும் முடியாது. தேவனே நான் தான் உங்களுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறேன், எங்க இருந்து, ஆதியிலிருந்து. எந்த சிருஷ்டியுமே இல்ல, நான் தான் உங்களுடைய நேரடியான முதல் சிருஷ்டி, அங்கிருந்து கூட இருக்கிறேன். ஆனா பாருங்க, எத்தனை நாள், மூணு நாள் நான் என்ன பண்ண போறேன் உங்களை விட்டு பெரிய, நான் மூணு நாள் ஏதோ அப்படின்னு அந்த ஒரு சிருஷ்டியே கிடையவே கிடையாது, வாட்டிலையும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது. மிகாயேல் இயேசு எந்த அந்த ஒரு சிருஷ்டியே கிடையாது. வேற மாதிரி சொல்லணும்னா, தேவனுடைய முதல் பேரான குமாரன் கிடையவே கிடையாது. எங்க இந்த ஒரு ஒட்டுமொத்த அண்ட சராசரம் அவருடைய சிருஷ்டியே இல்லாம போயிடுச்சு. எப்போ? மூணு நாள். ஆனா ஒரு வேளை அது மறிச்சு மறிக்கும் போது என்ன, ஒருவேளை தப்பு பண்ணி மறிச்சேன்னா என்ன ஆயிரும், மிகப்பெரிய வாய்ப்பு இறந்து போயிரு. என்ன வாய்ப்பு இறந்து போயிருவேன், உம்மோடு கூட வாழக்கூடிய நித்திய நித்தியமா வாழக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணிடணும், நாங்க இறந்து போயிருவேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து கைவிட்டதே தாங்க முடியல, நிரந்தரமா போயிட்டாருன்னா எப்படி இருக்கு மனசு, அதே தாக்க முடியாம போச்சு. தேவனே எனக்கு சுத்தம் தரணும். ஆனா வரப்பு சோதனைகள் வித்தியாசமான சோதனை இருக்குது, அதை நான் ஒருவேளை தப்பணி மறிச்சேன்னா என்னால முடியாது. ஆனா நீங்க முடியும், நீங்க எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, எப்படியா மறந்துட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு ரட்சிப்பணும். அப்படின்னா நான் மறிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன என்ன பண்ணுங்க, உயிர்த்து எழுப்பும். அப்ப நான் அது எதை குறிக்குதுன்னா, நீங்க உயிர்த்தெழுப்பு பண்ணணும்னா இந்த வரப்போகிற சோதனைகளில நான் எப்படி என்ன பண்ணும், புரியுதா? என்னன்னா நீங்க உயிர்த்தெழுப்ப பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி வரக்கூடிய சோதனைகள் நீங்க என்ன பண்ணுங்க வேண்டிய பலனை கொடு. அதான் விஷயம். நீங்க அப்ப நீங்க என்ன பண்ண என்ன பண்ண முடியும்னா என்ன மீண்டும் ஆமா அப்போ வரக்கூடிய சோதனைகள்ல எந்த மிஸ்டேக் பண்ணாம பரிபூர்ணமா இருந்து ஜீவனை கொடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு பாருங்க இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னா ரொம்ப வீக் ஆயிட்டார். அந்த வீக் ஆனதுனால என்ன பண்ணா தேவன் கிட்ட ஹெல்ப் பண்றா, தேவனே நீங்க எனக்கு பலன் கொடுங்க, அப்படி பலன் கொடுத்தா தான் நான் கரெக்டா ஓடி முடிச்சு மறைப்பேன், அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருப்பேன். நிச்சயமா நீங்க என்ன பண்ணுங்க மூன்றாம் நாள் என்ன மீண்டுமாக வீட்டுல இருந்து கொண்டு வரேன். இந்த வாஞ்சா இயேசு கிறிஸ்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னன்னா வரப்போய சோதனைகள் அவருக்கே ரொம்ப ட்ரபுள் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம தமிழ் சொல்றோம் பாத்தீங்க, பீதி சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு, மனுக்குலத்தை காப்பாத்து அந்த பொறுப்பு வேற இருக்கு. சரியான வேலை செஞ்சு முடிக்கும். ஆனா வரப்பெயர் சோதனைகள் அது அருமையான வார்த்தை சொல்றாருன்னா எதிர்பார்க்காத சோதனைகளா அது கண்டிப்பா ஏசிக்கிறதுக்கு கெர்சமனைக்கு அப்புறம் வரப்போகுது. அந்த சோதனைகள் அவர் நிலைச்சு நீக்கணும். நிலைச்சு நின்று மறுச்சாத்தான் எல்லாருக்கும் நன்மை இருக்கு, இவருக்கு கூட உயிர் தொழில் கூடவே அங்கு. அப்போ இந்த ஒரு கண்டிஷன்ல ஏசிக்கிறது பலன் இல்லாம போனதுனால போய் முழங்கால் போடுறார். தேவன் நோக்கி எப்படி ஜெபம் பண்றாராமா, கேஷுவலா ஜெபம் பண்ணேன், ரொம்ப அந்த பாயிண்ட் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாராமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்றார். எனக்கு எப்படியா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வேண்டிய பலனை கொடுத்துருங்க. இந்த வளர்ப்புகள் சோதனைகள்ல நீங்க எப்படியா நீங்க ஜெயிக்க வச்சுங்க, அந்த மாதிரி என்ன பண்றாராமா நம்ம ஜெபம் பண்றதாக பார்த்தோம். சன்மான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட ஏற்றுக் கிறிஸ்து பலத்த கண்ணி மீண்டும் வாசிங்க.
அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி
தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்ட என்னன்னா தேவன் பார்க்கிறார் இயேசுவ அவர் எப்படி இருக்க ரொம்ப வீக் ஆயிட்டார். உடனே என்ன பண்ணாராம் அவர மீண்டும் மாத்திரம் வாசிங்க. சாரி வாசிங்க.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நின்றும் கேட்கப்பட்டு.
கேட்கப்பட்டு அந்த கேட்கப்பட்டு எப்படி நிறைவேறுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எப்படி ஏசுக்கிறதுடைய பிரேயருக்கு வந்து தேவன் பதில் கொடுத்தார், அல்ல எப்படி அவர் பலப்படுத்தினார் உங்களுக்கு தெரியுமா, நீங்க படிச்சிருப்பீங்களா எப்படி பலப்படுத்தினார் ஏசு கிறிஸ்துவ தேவன் யாரு அருமையான சகோதர சகோதரன் தேடி பார்த்து கிடைக்கல. என்னன்னா தேவன் சொல்லியிருப்பார், கன்ஃபார்மா சொல்லியிருப்பார், நிச்சயமா நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி வசனம் பழைய பாட்டு ஏசியா இருக்கு. சோ அந்த வசனத்தை என்ன பண்ணிருக்கா, கண்டிப்பா ஏசிக்கிறது காமிச்சிருக்கு. காலத்துக்கு அப்புறம் ஏற்றிக்கிற ஒரு முழு நம்பிக்கை விசுவாசம் வந்துருச்சு, அவர் பலப்படுத்தப்பட்டாராம். சோ பல எப்படி கிடைச்சுன்னா அந்த வசந்த படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓ தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாராமா, அவர் மரணத்துக்கு என்ன பண்ணுவாருங்க காப்பாற்றுவார், அந்த ஒரு நம்பிக்கை ஏற்றுக்கிறதுக்கு அங்க வந்ததாக. மிக முக்கியமான விஷயம் சகோதரி சகோதரி அந்த வசனம் என்ன சொல்லி கிளியரா கிடைக்கல. பட் நம்ம
42:7
அப்படின்னா அவசியம்
நாங்களை
காப்பாத்துவேன், நிச்சயமா உங்களுக்கு மீண்டுமாக உயிர் தெழுத்து வர பண்ணுவேன். எப்படின்னா நீங்க மறைக்கும் போது பர்ஃபெக்டா மறைப்பேன் அந்த மாதிரி 42:7 சகோதரிகளே இந்த வசனம் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா தூதன் வந்து என்ன பண்ணிருக்கணும், இயேசு கிட்ட போய் சொல்லிருக்கு. அப்ப இது படிச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு அப்ப என்ன கிடைச்சுங்க ஒரு பலனே அங்க கிடைச்சதாக பார்க்கணும்.
பாருங்க சகோதரர்களே, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சாத்தியமா? எப்படி இயேசு பரிபூர்ண மனுஷனாச்சு? அவர் போய் பயந்தாரா இல்லைங்களா? இயேசு பயந்தாரா? பயந்தாரா இயேசு கிறிஸ்து இல்ல இல்லைங்க. ஆனா பாருங்க வசனம் பயந்தாரு போட்டு எங்க வசனம் அதே எப்படி 5:7 வாசிங்க, எப்படி 5:7 கடைசி பதி மாத்திரம் வாசிங்க. பாருங்க மொழிபெயர்ப்பாளர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க ஆக்சுவலி பயம்தான் வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசு பயப்பட்டாரா, கண்டிப்பா அவர் பயப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வார்த்தையை ஆட் பண்ணிட்டாங்க. என்ன வார்த்தைன்னா பக்தி வார்த்தை போட்டாங்க, பயபக்தின்னு போட்டாங்க. ஆனா இங்க ஆனா பாத்தீங்கன்னா கிரேக் வார்த்தை மற்றும் ஆங்கில வார்த்தைங்கன்னா சொல்லுதுன்னா பயந்தான் அப்படித வார்த்தை வரும். அவர் பயந்தார், பட் எதற்காக பயந்தார் இதுக்கு அடுத்த வாரம் பார்க்க போறோம். நம்ம அதை பார்க்க வேண்டிய ரொம்ப அவசியமா இருக்குது. சார் அப்படிப்பட்ட பயம் இருந்துருச்சு, ஏன்னா அது அந்த வேலையை சரியானவங்கள ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும். அவருக்கே ஸ்ட்ரென்த் இல்லை இல்லையா, ரொம்ப வீக் ஆயிட்டார். அந்த வீக் மீண்டும் பிறகு கழிங்க போனாராமா கெத்செமனேக்கு போனார். இதான் மன சகோதரர் சகோதரன் நான்காவது ஒரு காரணமாக அங்கே. சோ பாருங்க இந்த நான்காவது காரணத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் நமக்கு கூட அங்கே. சோ நாம கூட தினமும் என்ன பண்றோம்னா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம், நிறைய போராட்டங்கள் இருக்கு இல்லைங்களா. அதான் பாருங்க நம்முடைய சகோதர மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா இந்த யுகத்தின் கடைசி நாட்களை பத்தி சொல்லும் போது ஞாபகம் இருக்கா, இந்த யுகத்தின் கடைசி நாட்கள் பத்தி சொல்லும் போது அந்த நாட்களுக்கு என்ன பேர் இருக்கிறாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாட்களுக்கு என்ன பேர் இருக்கிறாருன்னா கடைசி நாட்கள்ல கெத்செமனே நாட்கள் பேர் இருக்கிறார். என்ன நாட்டுங்க கெத்செமனே நாட்கள் அப்படி பேர் இருக்கிறார். இது வந்து என்ன இது எதை பத்தி நான் சொல்றேன்னா இந்த நாட்கள் பத்தி அங்க பேசல, அதாவது வருஷத்துல ஏப்ரல் மாசம் அதை பத்தி நான் பேசல, மாறாக ஒட்டுமொத்த சுவிசேஷத்தின் கடைசி காலங்களே அது என்னமா கெத்செமனே நாட்கள். அப்படின்னா அந்த டைம்ல வாழ்ந்து கொண்டிருக்க பரிசுத்தவான்களுக்கு சில எதிர்பார்க்காத சோதனைகள் வருமாம். எது எதை நிமித்தமானா அவங்க பண்ண உடன்படிக்கையை சரியான முறையில் என்ன பண்ணுவாங்க நிறைவேற்றி அவங்க முடிக்காத கொடிக்கு சில விசேஷமான சோதனைகள் கண்டிப்பா அந்த சோதனைகள் அவனே தடுமாறிடுவான். அந்த மாதிரி சோதனைகள் கண்டிப்பா நமக்கு வருமாமா? அதனால அதுல நீங்க வேண்டிய பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க என்ன பண்ணு தெரியுமா, நீ ஒரு நாள் ஃபுல்லா உலகத்துல பிஸியா இருப்பீங்க. எப்படி ஏற்றுக்கு எழுதுல பிஸியா இருந்தாரோ அவருக்கு வேண்டிய உதவி கிடைப்பதற்கு எங்க போனாருங்க, மலை மேல ஏறி போன. நீங்க கூட எங்க போனோம், மலை மேல ஏறி அவரோடு கூட எங்க ஒலிவ மலைக்கு நாங்க போக வேண்டியது அவசியம். சோ ஒலிவ மலைக்கு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் தேவனுக்கு தெரிந்து உதவி அந்த பலன் கிடைக்கும். எப்படி ஏற்றுக்கு பலனை பெற்றுக்கொண்டு அந்த விஷயங்களை சந்திச்சாரோ நமக்கு சகோதரர்களே இந்த நாட்கள தேவனுக்கிட்ட இருந்து ரொம்ப விசேஷமாக ஜபங்கள் பண்ணி வேண்டிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ஒருவேளை நம்ம சொந்த தளத்துல நின்னோம்னா கண்டிப்பா அங்க ஜெயிக்க முடியாது. மிக முக்கியமான விஷயமா இருக்குன்னு மன சகோதர சகோதரே, இந்த கத்திர ஏற்றுக்கிறதுடைய அந்த கெஸ்தமனுக்கு ஏன் போனார், அதுக்கான காரணம் என்ன? மிக முக்கியமான நான்காவது காரணம், அவர் தேவன்கிட்ட இருந்து வேண்டிய பலனை வாங்குவதற்காக அங்க சென்றார். அதே போல நாமும் கூட இந்த கெத்செமனே நாட்களை ஏற்றதுனால மிக முக்கியமா இந்த நாட்கள்ல சில வித்தியாசமான சோதனைகள் நாங்க எதிர்பார்த்துக்கே மாட்டோம் மட்டும் நிக்கும் நிக்கும்போது நாமளே தடுமாறிடும். அந்த மாதிரி சோதனைகள் அங்க வரும்போது அந்த நேரத்துல நம்ம வேண்டிய பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி நம்ம தேவன்கிட்ட போய் அந்த நிபியத்துக்கு ஒளிவ மலைக்கு போய் ஜெபம் பண்ணாரோ. நாம கூட அவிதமாக ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா. சாப்பா அப்படி பண்ணும்போது வருமான சகோதர சகோதரர்களே நம்ம தேவன்கிட்ட இருந்து பலன் வாங்கிட்டு அந்த மரணத்தை மறைச்சிட்டோம்னா உடன்படிக்கை நிறைவேற்றிட்டோம்னா நாம மீண்டும் எங்க வருவோம் தெரியுமா? ஒளிவ மலைக்கு வருவோம். ஒளிவ மலையிலிருந்து நம்ம எங்க போவோம் தெரியுமா? ஏசி எங்க போனாரோ அங்க போவோம். பாருங்க ஏசிக்கு ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி கிறிஸ்து சீசர்கள் மத்திய 40 நாள் இருக்கிறாரு. 40 நாளுக்கு அப்ப எங்க போறாரு? பரலோக்கு போறாரு. பரலோக்கு போகும் எங்கிருந்து போனா தெரியுமா உங்களுக்கு? எங்க போனாரு ஏசி கிறிஸ்து பரலோக்கு போகும் எந்த இடத்துல இருந்து போனா தெரியுமா? ஒளிவ மலை. எங்க வாசிக்கிறோம்? லூக்காஸ் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் எடுத்துக்கோங்க, 2 வசனம் கம்பேர் பண்ணி வாசிக்கலாம். லூக்காஸ் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 50:51. ஒன்றாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, அது எங்கிருந்து வாசிக்கலாம் நண்பன சகோதர சகோதரிகளே? வசனம் 5 வாசிக்கீங்க முதலாவது.
ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவை
பதினொன்னு வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஒளிவு நாள் பிரயாணம் தூரத்தில் இருக்கிற ஒளிவு மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து என்ன பண்ணாங்க என்ன பண்ணிருக்கோம், அவர் போயிருக்கணும். அப்ப அங்கிருந்து என்ன பண்ணாங்க, மீண்டும் எருசலேமுக்குள்ளாக வரான். எதை குறிக்குதுன்னா, மீண்டும் இப்ப சீசருடைய லைஃப் ஆரம்பிக்கும். இப்ப அவங்களுடைய பாடுகள் அவங்க ஸ்டார்ட் ஆகும். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி ஒலிவ மலைக்கு போய் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா பாருங்க, ஏசுக்கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் எங்க போனாரா, ஒலிவ மலைக்கு போனார். போய் யார் போனா, 11 பேர் போறாங்க. போக என்ன பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன், அந்த சம்பவம் போனாரு, கெர்சமனைக்குள்ள போறாரு, கண்டிப்பா போயிருப்பார், உள்ள பழியா போயிருப்பார். கண்டிப்பா கத்திர என்ன ஃபீல் பண்ணிருப்பார் நினைக்கிறேன், நான் இங்க என்ன பண்ணிருந்தேன், என்ன பண்ணாங்க, பயங்கரமா சத்தம் போல என்ன பண்ணேன், நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். அப்ப தேவன் எனக்கு என்ன பண்ணாரு, கண்டிப்பா கிருபை காமிச்சார். கண்டிப்பா எல்லா விஷயம் என்ன பண்ணிருப்பாரு, அவர் யோசிச்சு பார்த்திருப்பார். ஒன்னு சீதர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அடப்பா இங்க என்ன பண்ணோம், இவரை விட்டு என்ன பண்ணோம், ஓடி போறோமே, அப்படி என்ன பண்ணிருப்பாங்க, ஃபீல் பண்ணி பேசிருப்பாங்க. பேர் சொல்லியிருப்பார், நான் எல்லாரும் போன பண்ண மாட்டேன், கண்டிப்பா போக மாட்டேன், அவங்க எனக்கு ஓடி போயிட்டாரு இல்லைங்களா, எல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாங்க. மீண்டும் ஞாபகத்துக்கு அங்க வந்துருக்கு. ஆனா கண்டிப்பா கத்திர என்ன பண்ணிருப்பாருன்னா, கடைசி நாட்டுல அவர் போகும்போது அவங்களை பெல போட்டு என்ன பண்ணாராமா, அங்க போனதா பாக்கணும். சகோதர சகோதரிலே, இதோ நம்ம கிளாஸ் முடிக்கிறோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர் ஏன் கெட்டமணிக்கு போனோம், காரணம் என்ன, நான்கு காரணங்கள். அதுல மிக முக்கியமான நான்காவது காரணம், தேவன்கிட்ட இருந்து பெலன் வாங்குவதற்காக. அப்படி நான் பெலன் இல்லையா, ஆமா பெலன் எல்லாம் போச்சு, கெட்டமணிக்கு போகும்போது சுத்தமா பெலனே கிடையாது. ஆகினால தேவன்கிட்ட போய் ஜெபிச்சார், வாங்கினார். அந்த பலன் எப்படி அவர் ஹெல்ப்பா இருந்துச்சோ, அதே போல நாம் கூட மனசுக்கு சொல்றதுலே இந்த நாட்டில் அந்த பலனை வாங்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதுக்கு ஒரே வழி நம்ம செய்ய வேண்டியது, நம்ம எருதுலையும் இருப்போம், எருதுலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போகணும், ஒலிவ மலைக்கு போனோம், அப்படி இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ற கேட்க போனோம், பெத்தானியாவுக்கு அங்க போக வேண்டிய அவசியமா இருக்குது. சோ அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போறோம்னா, இதோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். இப்ப நாம் பார்த்தது யோவான் 18:1 மாத்திரம் பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் உங்க கையில கொடுக்கக்கூடிய அந்த கைடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் எங்க இருந்தா, முதல் பக்கத்துல இருந்து ரெண்டாவது பக்கம் ஃபுல்லா வாசிங்க, ரெண்டாவது பக்கம் ஃபுல்லா வாசிங்க, மூன்றாவது பக்கத்துல அந்த இயேசுவின் சோதனைகள் சொல்லி அங்க போட்டுருக்கோம். இயேசுவின் சோதனைகள் சொல்லி அங்க போட்டுருக்கீங்களா, இது வரைக்கும் நீங்க வாட்சா போ, இது வாசிக்க தேவையில்லை, இது வரைக்கும் நீங்க வாட்ச் வந்துருங்க. ஏன்னா நீங்க வாட்ச் வந்தாதான் அடுத்த கிளாஸ் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா நாங்க புரிய மண்பான சகோதர சகோதரர்களே. சோ தேவன் தான் எங்க மனைவி மாசி வைத்து கிருபை செய்வாராக. ஆமா,